அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் எண்ணான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையை ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெரும் தாயாம். மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பினும் கரத்தமர் அமுதே. அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே. அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். வள்ளல் பெருமானின் திருவடிகளை தொட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். அருட்பெரும் ஜோதி, அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2019 ஆகஸ்ட் மாதம் 4 வரலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று அருட்பா அமுதம் என்ற மாதந்தோறும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 5வது திருமுறை பதிகம் 52 தெய்வமணி மாலை இந்த பதிகத்திலிருந்து நம்முடைய ஆன்மநேய சகோதரர் திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும், சகோதரி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் இந்த நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள். ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் தனலட்சுமி அம்மா அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா அம்மா வணக்கம். அனந்தபாய் ஜெய்யா, உங்களுக்கு பேசுறது கேக்குதுங்களா?
பிரசன்னா அவங்க லைன்ல காட்ட மாட்டேங்கிறாங்க, டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்களான்னு தெரியல. மறுபடியும் ஜாயின் பண்றாங்க.
நீங்க அந்த லைனை
இப்ப திரும்ப ஜாயின் ஆயிருக்கும்.
நன்றி, நன்றிங்க ஐயா. ஆனந்தபாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா, உங்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம்.
வணக்கம் ஐயா.
வணக்கம். இப்போது ஜெயராஜய அவர்கள் அருட்பாக்களை பாடி நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
தயவு திரு திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், தயவு திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கு வணக்கம், வந்தனம் ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பரவெளியே நடுவெளியே உபசாந்த வெளியே பால்வெளியே முதலாக ஏழ்வெளிக்கு அப்பாலும் திருவிய மாமறைகளெல்லாம் தனித்தனி சென்றளந்தும் நெய்யளவு காணாதே மெழிந்துழைத்து போற்ற உறவில் அவை தேடிய அவ்வெளிகளை தன்னுள் அடக்கும் வெளியாய் கரையற நின்றோங்குகின்ற சுத்த சிவ வெளியே கனிந்த நடத்தரசே என் கருத்தும் அணிந்தருளே. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் மதநெறி இதுவரை பரவியதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்திறந்துழகோ சிறு இரு அடைந்தனர் ஆதலின் இனி நீ புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ என் சற்குரு மணியே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜையா.
நன்றி ஐயா.
மாதந்தோறும் நடக்கும் அருட்பாமுதம் நிகழ்ச்சியில் இன்று 5வது திருமுறையிலிருந்து பதிகம் என் 52 தெய்வமணி மாலை என்ற பதிகத்திலிருந்து நம்முடைய தேவ திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களும், ஞான தனலட்சுமி அம்மா அவர்களும் நமக்காக அந்த பாடலினுடைய விளக்கத்தையும் அதை பாடலிசையாகவும் தர உள்ளார்கள். ஆனந்த பாரதி ஐயா கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றிய அறிமுகம் நமக்கு அனைவருக்கும் தெரியும் என்பதால் நாம் நேரடியாக இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா அவர்கள், ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் தங்களுடைய சொந்த நேரத்தை செலவழித்து நமக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். இதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்கி நமக்காக இந்த அருட்பா அமுதத்தை எவ்வளவு எளிதாக ஊட்ட முடியுமோ அந்த அளவுக்கு எளிதாக நமக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய ஆண்மனை சகோதரர் சகோதரிகள் அனைவரின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அழைக்கின்றோம். நன்றி.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனித்தெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, வந்தருள் புரிக விரைந்தது தருணம், மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே, தந்தருள் புரிக வரமெலாம் வல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையுள் புணர்ப்பித்து என்னதும் கலந்தே செய்குவித்து அருள்க செய்வகையே. யார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் அவர் அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் பொருள் ஒன்று அதன் வேர் அறியாமையே விளம்புகின்றேனே. திருவருட் பிரகாச வள்ளலாதிக திருவடிகளே, அபயம் அபயம் அபயம். வள்ளலா யூனிவர்சல் மிஷன் சார்பாக இந்த வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த நேரலை நிகழ்வில், மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த அருட்பா அமுதம் நிகழ்விற்கு நம்மையெல்லாம் இங்கே ஒருங்கே கூட்டி வைத்திருக்கின்ற திருவருளுக்கும் வள்ளல் பெருமானுடைய குருவருளுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுதும் போல தலைப்பு குறித்து நாம் பேசுகிற போது, என்ன தலைப்பு நாம் பேசலாம் என்று சொன்னபோது, இந்த முறை அன்பர்கள் தெய்வமணி மாலை என்கின்ற தலைப்பை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படியே திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. எனவே அந்த தலைப்பை சித்திக்கலாமா என்று நம்முடைய ஐயா அவர்கள் கேட்டார்கள். அதற்கு இணங்க இந்த தெய்வமணி மாலை 31 பாடல்களை உடையது என்பதினாலே இந்த தெய்வமணி மாலையை மூன்றாக பிரித்து கொண்டு, அதாவது 3 பகுதிகளாக பிரித்து கொண்டு நாம் சிந்திக்கலாம் என்று நாம் எண்ணினோம். அதற்கு இணங்க திருவருளுடைய சம்மதம் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் முதற் 10 பாடல்களை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது தெய்வமணி மாலை என்பது திருவுருட்பாவிலே மிகவும் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட பழக்கப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகம் மரபு பதிப்பிலே, அதாவது தொழூர் வேளாண் தொகுத்த அந்த பதிப்பிலே 52வது பதிகமாக அமைந்திருக்கின்றது. தவ திரு முனைவர் ஊரநடிகள் அவர்கள் தொகுத்த காலமுறை பதிப்பிலே முதல் திருமுறையிலே முதல் பதிகமாக இது அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், வள்ளல் பெருமானிலே முதல் முதலிலே வழிபட்ட திருத்தலம் இந்த கந்தகோட்டம் என்பதினாலே, இந்த கந்தகோட்டத்து இறைவன் மீது பாடிய தெய்வமணி மாலையையும் கந்தர் சரணப்பத்தையும் தவத்திரு முனைவர் ஊரநடிகளார் அவர்கள் தன்னுடைய காலமுறை பதிப்பிலே முதல் திருமுறையிலே முதற் பதிகமாக வைத்திருக்கின்றார்கள். எனவே அப்படி இந்த பதிகத்தினுடைய வைப்பு முறை இங்கு அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது, இந்த பதிகத்தை நாம் சிந்திப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதினாலே மிகச் சுருங்க இந்த வரலாற்றை நான் இங்கே கூற விழைகின்றேன். நம்முடைய பிரசன்ன ஐயா கேட்டுக்கொண்டார்கள், இந்த பதிகங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் மிக பெரியதாக இருப்பதினாலே மிக நீண்ட விளக்கங்கள் நமக்கு தருவதற்கு நமக்கு நேரம் இல்லாமை என்கின்ற தன்மை இருப்பதினாலே இதை எளிமையான முறையிலே இந்த முறை நான் தாங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க இதை இதனுடைய உட்கருத்தை மிக எளிமையாக இங்கே சொல்லுவதற்கே நான் இங்கே தலைப்படுகின்றேன். அந்த வகையிலே இந்த திருக்கோயிலுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட இந்த திருக்கோயில் 300 ஆண்டுகளுக்கு பழமையானது. அதாவது மாரி செட்டியார், கந்தப்ப ஆசாரியார் என்கின்ற இரு அன்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் திருப்போரூரிலே சென்று முருகப்பெருமான் வழிபடுவது வழக்கம். அந்த முருகப்பெருமாதும் ஒரு கடமையாக கொண்டிருந்தார்கள். அப்படி கொண்டிருக்கின்ற காலத்திலே ஒரு நாள் மாரி செட்டியாரும் கந்தப்ப ஆசாரியாரும் அந்த திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போகின்ற போது வழியிலே ஒரு குளக்கரையிலே அயர்ந்து அப்பொழுது நடந்து போக வேண்டும். அங்கே ஒரு இடத்திலே அயர்ந்து படுத்து விடுகிறார்கள் குளக்கரையிலே. அப்பொழுது இறைவன் கனவிலே தோன்றி, இந்த குளக்கரைக்கு பக்கத்திலே ஒரு புற்று இருக்கிறது, கரையான் புற்று, அந்த புற்றுக்குள்ளே ஒரு முருகப்பெருமானுடைய திருவுருவம் மறைந்து கிடக்கின்றது, அதை சென்று பார்க்க வேண்டும் என்று கனவு தோன்றுகிறது. உடனே அவர்கள் அது போலவே அங்கே தேடிய போது அந்த ஒரு புற்றிலே அந்த இடத்திலே முருகப்பெருமான் அங்கே அழகாக சிறிய திருமேனி அங்கே மறைந்திருந்தது. அந்த திருமேனியை கண்டு இவர்கள் அந்த கண்டு அதிசயித்து முருகப்பெருமானுடைய அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு போய் அந்த மாரி செட்டியாரும் கந்தப்பா அவருடைய இருப்பிடத்திலேயே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் ஏற்கனவே இருக்கின்ற இடத்திலே அங்கே முருகனையும் பிரதிஷ்டை செய்து விடுகின்றார்கள். பிற்காலத்திலே அங்கே ஒரு செங்கற் கட்டிடமாக அந்த கோயில் கட்டப்பட்டு அது காலப்போக்கிலே வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கற்கோயிலாக அது மாறியது. இந்த பதிகங்கள் வரலாற்று ஆராய்ச்சியின்படி அந்த கந்தக்கோட்டை திருக்கோயில் விளக்கம் பெற வேண்டும், அருளாளர்கள் ஒரு கோயில் அந்த கோயில் ஒரு விளக்கம் பெறும், அதற்குத்தான் அதைத்தான் என்ன என்ன சொல்லுவார்கள், பாடல் பெற்ற திருப்பதிகங்கள் என்று சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலிய அருளாளர்களாலே பாடல் பெற்ற ஸ்தலம் என்றால் அதற்கு ஒரு பெரிய சிறப்பு. மற்ற கோயில்களுக்கு இல்லாத சிறப்பு அருளாளர்களாலே பாடல் பெற்ற தலத்திற்கு உண்டு. அதே போலே வைஷ்ணவத்திலேயும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருப்பதிகள் என்று இருக்கின்றன. அதாவது ஆழ்வார்கள் அந்த இறைவன் மீது பாடல்களை அருளி செய்திருக்கிறார்கள். அப்படி அருளி செய்த பதிகம் கோயில்களுக்கு ஒரு சிறப்பு. அதே போல இந்த திருக்கோயிலையும் அருளாளர்கள் பாட வேண்டும், அப்படி பாடினால் இந்த திருக்கோயில் சிறந்து விளங்கும், அந்த முருகப்பெருமானுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக இது 1851 முன்பே வள்ளல் பெருமான் முதல் முதலிலே ஒழுவில் ஒடுக்கம் என்கின்ற நூலை பதிப்பித்தார்கள். இந்த ஒழுவில் ஒடுக்கம் பதிப்பிக்கப்படுவதற்கு முன்பே பாளையம் முத்து செட்டியார் என்பவர் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்தான் வள்ளல் பெருமானிடத்திலே இப்படி நீங்கள் இந்த கந்த பெருமானை குறித்து நல்ல அற்புதமான மாலைகளை அருளி செய்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு இணங்க பாளையம் முத்து செட்டியார் இப்படித்தான் அந்த அந்த தெய்வமணி மாலையினுடைய முதல், அதுதான் திருவுருட்பாவிலே முதல் முதலிலே பதிப்பிக்கப்பட்ட பதிகம். திருவுருட்பா என்று பெயர் வைப்பதற்கு முன்பே வள்ளல் பெருமானுடைய முன்பே வள்ளல் பெருமானுடைய அவருடைய அந்த பெருங்கருணையினாலே பாளையம் முத்து செட்டியார் வேண்ட வள்ளல் பெருமான் இதை எழுதி கொடுக்கின்றார்கள். இதையும் கந்தர் சுரணப்பத்தை அப்படி இந்த தெய்வமணி மாலை 1851 ஆண்டுக்கு முன்பே இதை பதிப்பிக்கிறார்கள். அந்த பதிப்பினுடைய முகப்பு அட்டையிலே இப்படி எழுதியிருக்கிறார்கள், பாளையம் முத்து செட்டியார் அவர்களின் வேண்டுகோளின்படி தாயார் ஞானசுந்தரம் ஐயர் அவர்கள் மேற்பார்வையிட்டு சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தாரினுடைய இந்த பதிப்பு கூடமான வித்யானந்த என்று சொல்லக்கூடிய அந்த அத்தகத்திலே பதிப்பிக்கப்பட்டது என்று தெய்வமணி மாலையினுடைய பதிப்பினுடைய முதற் பகுதியிலே அந்த அட்டையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒருவருக்கு தெய்வமணி மாலையினுடைய பதிப்பு வரலாறு, தெய்வமணி மாலை ஏன் பாடப்பட்டது என்பதற்கான வரலாறு. இதற்கு முன்பு வரலாற்றிலே வள்ளல் பெருமான் தெய்வமணி அதாவது கொட்டத்திலே சென்று அவர் பாடியிருக்கிறார், பணிந்திருக்கிறார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியும் இந்த செய்தியும் எல்லாம் நாம் வரலாற்று அடிப்படையிலே இதை நாம் சிந்தனை செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த ஆராய்ச்சியிலே நாம் மிகுந்த அதிலே கவனம் செலுத்தாமல் இந்த கருத்திலே நாம் சிந்தனை செய்ய வேண்டி இந்த அளவிலே இந்த வரலாற்று நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது இந்த பாடலிலே பாடலுடைய விளக்கத்தையும் பாடலையும் நாம் சிந்திக்க தொடங்குவோம். இந்த தெய்வமணி பாடல் அறிஞர்கள் நிறைய உரை எழுதியிருக்கிறார்கள். தவத்திரு ஊரடிகளார் உரை எழுதியிருக்கிறார். அவை துரசாமி பிள்ளை அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அதை தாண்டி பல அன்பர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். பல சங்கங்களிலிருந்து பல வகையான உரைகள் இந்த தெய்வமணி மாலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிலே தலை சிறந்த உரையாக நம்முடைய தவத்திரு ஊரடிகளார் அவருடைய உரை விளங்குகின்றது. அந்த உரையிலே தவத்திரு ஊரடிகளார் அவர்கள் மிக விளக்கமான கண்ணோட்டத்தினுடைய அந்த செய்திகளை ஆராய்ந்தும் ஒவ்வொரு பாடலையும் மிக அற்புதமாகவும் விளக்கி எழுதியிருக்கின்றார்கள். எனவே அந்த அதையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளுவோம். அதே போல ஐயா உரைவேந்தர் துரைசாமி பிள்ளை அவர்களுடைய உரையும் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இன்னும் மற்ற அன்பர்கள் எல்லாம் பல உரைகளை அருளியிருக்கின்றார்கள். எனவே அந்த உரைகள் எல்லாவற்றையும் அதை படித்து அதனுடைய ஒரு பிரிவாகவே இந்த எளிமையான கருத்து விளக்கம் இருக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு வள்ளல் பெருமானுடைய திருவடியை வேண்டி இந்த முதற் பாடலை சிந்திப்போம். இந்த முதற் பாடலை ஊரண்டைகளால் செல்லமாக ஓங்கு திருப்பாடல் என்று குறிப்பிடுவார். ஏனென்று சொன்னால் இந்த பாடலிலே 23 முறை ஓங்கு என்கின்ற சொல் வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த கந்தகோட்டமாகிய திருத்தலம் ஓங்கி வளர்ந்து அந்த சிறப்படைவதற்காக திருப்பதிகம் என்பதனாலே வள்ளல் பெருமான் இந்த பதிகத்தை ஓங்கு என்று தொடங்குகின்றார் என்று அறிஞர்கள் தங்களுடைய உரை குறிப்பிலே எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கே 23 முறை ஓங்கு என்கின்ற அந்த சொல் இந்த பாடலிலே வந்திருப்பதினாலே இதை எல்லோரும் ஓங்கு திருப்பாடல் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பாடலிலே திரு ஓங்கு என்று தொடங்கி அருள் கொடுத்து என்ற முடிகின்ற வரை 4 அடி திரு ஓங்கு, புண்ணிய செயல் ஓங்கி, அன்பருள் திரள் ஓங்கு, செல்வம் ஓங்க, செறிவோங்க அறிவோங்கி, நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து என்பது இறைவனுடைய திருவடி அருளக்கூடிய விதத்தை இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய திருவடி எதை அருளுகிறது என்று சொன்னால் திரு ஓங்கு. இந்த திரு என்கின்ற வார்த்தைக்கு பல பொருள் உண்டு. இது பல பொருளை குறிக்கக்கூடிய ஒரு மொழி. திரு என்றால் லட்சுமி என்று சொல்வார்கள், செல்வத்தை திரு என்பார்கள், மரியாதைக்கு திரு என்பார்கள். இதை போல பல கூடிய ஒரு மொழி. ஆனால் இந்த இடத்திலே திரு என்று சொன்னால் இங்கே மெய்ஞானம் என்கின்ற பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்மீகத்தன்மை மெய்ஞான தன்மை ஓங்கி புண்ணிய செயல்களை மெய்ஞானும்படி திருவருள் செய்யக்கூடியது இறைவனுடைய திருவடி. புண்ணிய செயல் ஓங்கும்படியாக செய்யக்கூடியது இறைவனுடைய திருவடி. இதை எப்படி நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருவோங்க புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள், அன்பு அருள் திரள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் ஓங்கக்கூடிய ஓங்குவதற்கு அருள் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அதற்கடுத்ததாக செல்வம் ஓங்க அருள் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அது செறிவோங்க அறிவோங்கி, செறிவு என்று சொன்னால் அடர்ந்த தன்மை, ஆற்றல் மிகுந்து ஓங்குவது என்று அர்த்தம். அப்படி இடைவிடாது அறிவு ஓங்குவதற்கு அருள் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. நிறைவான இன்பத்தை கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அந்த நிறைவான இன்பம் திகழ்ந்து ஓங்க அருள் கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி என்று அந்த இறைவனுடைய திருவடியை இப்படி அந்த இறைவன் உடைய திருவடி அருளுகின்ற தன்மையை இந்த முதல் நான்கு அடிகளிலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படி இந்த இறைவனுடைய திருவடி இந்த தன்மைகளையெல்லாம் நமக்கு அருளக்கூடியது. சரி, அந்த இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கிறது, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், மறுவோங்கு செங்கமல மலர்வோங்கு வனம் ஓங்க. மறுவோங்கு என்று சொன்னால், மறு என்று சொன்னால் நறுமணம் என்று அர்த்தம். அந்த நறுமணம் பொருந்திய செங்கமல மலர், தாமரை மலரில் இருக்கக்கூடிய அந்த வனம், வனம் என்று சொன்னால் இங்கே வண்ணம் என்பது வனம் என்று இடைக்குறையாக வந்திருக்கிறது. தாமரையினுடைய அந்த வண்ணம் எப்படி செம்மையாக இருக்கிறதோ அதை போல செம்பதுமப்பதமாக இறைவனுடைய திருவடி இருக்கின்றது என்று சொல்லுகிறார். இப்பொழுது இப்படி நாம் இதை பொருள் கொள்ளலாம். நின்பதம் மறுவோங்கு செங்கமல மலர்வோங்கு வனங்கோங்கு நின்பதம், வளர் கருணை மயம் ஓங்கு நின்பதம். இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கருணையை என்றைக்கும் வளர்க்கக்கூடியதாக. வளர் என்று சொன்னால் இதை வினைத்தொகை என்று சொல்வார்கள். நேற்று வளர்ந்தது இன்று வளர்கின்றது நாளை வளர்க்கும். அப்படி இறைவனுடைய திருவடி எல்லா உயிர்கள் மீதும் கருணையை வளர்த்தது, வளர்க்கிறது, வளர்த்து கொண்டே இருந்து இந்த உலகங்களை எல்லாம் ஆட்சி செய்கிறது. அப்படி அந்த கருணை மயத்தை ஓங்கி வளர செய்யக்கூடியதாக இறைவனுடைய திருவடி அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வரம் ஓங்கு தெள் அமுத வயம் ஓங்கு நின்பதம், வரம் ஓங்கு நின்பதம், எல்லா வரங்களையும் தரக்கூடியதாக இறைவனுடைய திருவடி இருக்கிறது. தெள் அமுத வயம் ஓங்கு நின்பதம், தெள் அமுதம் இரவாத அந்த மரணமில்லாத பெருவாழ்வை தரக்கூடிய அந்த அமுத வயமாக இருப்பது இறைவனுடைய திருவடி என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய திருவடி எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆனந்த வடிவாகி ஓங்கி இருக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. அதற்கடுத்ததாக ஞான ஒரு ஓங்கும் உணர்வின் நிறை ஒளி ஓங்கும் திருவடி. அதற்கடுத்ததாக அந்த திருவடி என்ன செய்கிறது என்று சொன்னால், மயில் ஊர்ந்தோங்கும் திருவடி, மயில் ஊர்ந்தோங்கும் நின்பதம். அதற்கு அடுத்ததாக எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின்பதம். ஆக முதல் நான்கு அடிகளிலே இறைவனுடைய திருவடி நமக்கு என்ன உடல் வருமானு சொன்னார், அதாவது எதை ஓங்க செய்கிறது என்று சொன்னால், அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய திருவடி எப்படிப்பட்ட தன்மையுடையதா என்பதை எட்டு அடிகளிலே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடி, இறைவனே உன்னுடைய பதம் என்னுடைய உள்ளத்திலே ஓங்கி, நான் திருவருள் ஞான வளம் எனக்கு ஓங்கி, நான் உய்வு அடைகின்ற நாள் எந்த நாள் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். முதலிலே நான்கு அடிகளிலே இறைவன் அருளுகின்ற விதம், அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய திருவடி இருக்கின்ற விதத்தை சொல்லி, இந்த திருவடி இப்படிப்பட்ட உயர்ந்த திருவடி, அப்படிப்பட்ட அந்த திருவடி என்னுடைய உள்ளத்திலே ஓங்கி, அதாவது பதிந்து தங்கி, அப்படி அது பதிந்ததினாலே எனக்கு ஓங்கி நான் உய்கின்ற நாள், நான் உய்வடைகின்ற நாள் எந்த நாள், எந்த நாள் அந்த நாளை எனக்கு அருளுவாய் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு அடுத்ததாக தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலி. இங்கே தரு என்று சொன்னால் மரங்கள் என்ற அர்த்தம், தரு என்றால் மரம் என்ற அர்த்தம். அந்த காலத்திலே சென்னை தோட்டம், தோட்டம் நகர, தோட்டங்களை உடைய நகரமாக இருந்தது. வள்ளல் பெருமானும் சொல்லுகிறார், நான் தோட்டங்கள் தோறும் நன்னினேன் என்று சொல்லுகிறார். அப்படி மரங்கள் எல்லாம் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த கந்தகோட்டத்துள் வளர் தலம் கந்தவேலி என்று குறிப்பிடுகிறார். அதாவது வளர்ந்த தலம், வளருகின்ற தலம், இனி வளரும் தலம் என்கின்ற கருத்தை வைத்து அப்படிப்பட்ட அந்த தலத்திலே, அதாவது சென்னை என்பது அந்த தலம், கந்தகோட்டம் என்பது கோயில், சென்னையிலே கந்தகோட்டம் என்கின்ற கோயிலிலே கந்தவேல் என்பது இறைவன் முருகப்பெருமான், அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய கந்தவேலே தன்முக துய்யமணி. தன்முகம் என்று சொன்னால் குளிர்ந்த முகம் என்று அர்த்தம், குளிர்ச்சியான முகம், தன்னை காண்பவர்களுக்கு பெரும் கருணையை தரக்கூடிய குளிர்ந்த முகமாக அந்த இறைவனுடைய முகம் விளங்குகின்றது. அதை தன்முக துய்யமணி இங்கே துய என்று சொன்னால் தூய என்கின்ற கருத்து இங்கு துய என்று வந்திருக்கிறது. எனவே இதை தூயமணி என்று நாம் கொள்ள வேண்டும். உண்முக சைவமணி, அகமுகமாக அகமுகமாக உள்ளே நோக்குவார்க்கு, அகமுகமாக உள்ளே காண்பார்க்கு இறைவன் சைவமணியாக இருந்து அருள் செய்கின்றார் என்கின்ற கருத்தை உணர்த்த உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று இறைவனை தெய்வமணியே என்று குறிப்பிடுகிறார். இப்படி இந்த பாடல்கள் தோறும் தெய்வமணி என்று முடிவதினாலே இந்த கருத்தை தெய்வமணி மாலை என்று பெரியோர்கள் நமக்கு இந்த அருட்பா இந்த பதிகத்திற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆகையினாலே இந்த பதிகத்திற்கு தெய்வமணி மாலை என்று பெயர் வைத்திருக்கிறது. நிறைவு கருத்தாக, இறைவன் திருவடி என்னுடைய உளத்திலே ஓங்கி, அந்த இறைவனுடைய திருவடி என்னுடைய உளத்திலே ஓங்குவதினாலே அந்த திருவருள் ஞானத்தை நான் பெற்று நான் உய்வடையக்கூடிய நாள் எந்த நாள் எனக்கு விரைவில் அருளப்பா என்று இறைவனிடத்திலே வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். அப்படி நாமும் வேண்டுவோம். இப்பொழுது இந்த பாடலை நம்ம யார் பார்ப்பவர்?
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தெய்வமணி மாலை முகப்பாடு. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திருநோங்கு செல்வமோங்க பெரிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்கள் கொடுத்து மருவோங்க சிங்க மத மலரோங்க வனமோங்க வழக்கருமயமோங்கிவோம் வளமோங்கு தேழ முத வயமோங்கியா வடிவாகிவோங்கியாலோங்கோங்கோங்கி வளமோங்க நாள் தருவோங்க சின்னய கந்த கோட்டத்துள் வள தளமோங்க கந்த வேதே தன்முக துயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் இரண்டாவது திருப்பாடலை நாம் சிந்திப்போம். அதாவது இந்த பாடலிலே கயவரை கூடாது எனக்கு அருள் செய் என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டுகின்றார். ஆன்மாக்களுக்கு சேர்க்கை என்பது மிக அவசியம். ஏனென்று சொன்னால் ஆன்மாக்கள் சார்ந்ததின் வண்ணமாக தன்மையை உடையது. யார் ஒருவர் யார் வருகிறாரோ அந்த சேர்க்கையினுடைய தன்மை அவருக்கு உண்டாகும். அதனால்தான் திருக்குறளிலே நட்புக்கு மாத்திரம் பல அதிகாரம் திருவள்ளுவர் எழுதி அருளியிருக்கிறார். கூடா நட்பு, நட்பார் ஆயுதல் போன்ற பல அதிகாரங்கள் அதிலே இருக்கின்றன. காரணம், நாம் சேரக்கூடிய சேர்க்கை சரியாக இருக்க வேண்டும். நெஞ்சரி உருத்தலிலே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார்? நிறைவாக சாதுக்களுடைய சார்பு நமக்கு அவசியம். சாதுக்களுடைய சார்பு நமக்கு இருந்தால் நாம் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளலாம், தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே இந்த பாடலிலே கயவரோடு என்னை சேர்க்காமல் அருள் செய் என்று சொல்லுகிறார். இப்பொழுது யார் கயவர் என்று வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு விளக்கமாக சொல்லுகிறார். ஒரு டெஃபனேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, அந்த டெஃபனேஷனை நமக்கு தருகிறார். இந்த கயவர்கள் என்ன சொல்லுவார்களாம், அவர்கள் இப்ப இங்கே மெய்ஞான சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பொய், இதெல்லாம் புரட்டு என்று, இதெல்லாம் எதற்கு, இதெல்லாம் என்ன என்று கேட்பார்களாம். அப்படியே வள்ளல் பெருமான் அந்த கயவர்கள் கேட்பது போலவே இந்த பாடலை எழுதியிருக்கிறார். பரம் ஏது? பரம் என்று சொன்னால் மேலுலக வாழ்க்கை அல்லது இந்த பிறப்புக்கு மேற்பட்ட வாழ்வு என்கின்ற செயல். பரம் ஏது? வினை செய்யும் பயன் ஏது? அல்லது இங்கே பரம் என்பதற்கு பேரின்ப வாழ்வு என்று நாம் அதற்கு பொருள் சொல்லலாம், அதற்கும் பொருள் உண்டு. அதற்கடுத்ததாக வினை செய்யும் பயனே, என்னையா வினை, என்ன நம்மை வினை செய்ய போகிறது, வினை என்று ஒன்று இருக்கிறதா, அது எப்படி நம்மை வந்து தாக்கும், என்ன எல்லாம் புரளி பேசுகிறீர்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கடுத்ததாக பதி ஏது? கடவுள் என்று ஒன்று உண்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பசு ஏது? உயிர் என்றால் என்ன? ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஏது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பத்தி ஏது? பத்தி என்றால் இங்கே பக்தி என்ற அர்த்தம். இறைவரிடத்திலே நாம் செய்யக்கூடிய அன்பிற்கு பக்தி என்று பெயர். அந்த பக்தி என்றால் என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பக்தியினாலே அடையப்படுவது முக்தி. அந்த முக்தி என்று ஒன்று இருக்கிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாவ புண்ணியங்கள் என்றால் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஏதோ புரட்டு பொய். வரம் ஏது? தவம் ஏது? விரதம் ஏது? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் தெரியுமா? நல்ல மனம் விரும்பக்கூடிய உணவை சாப்பிட வேண்டும். நல்ல வஸ்திரம் என்றால் இங்கே உடை என்ற அர்த்தம். நல்ல உடைகளை போட்டுக்கொள்ள வேண்டும். மடமாதர்தமை நாடி, நறு மலரசூடி விளையாடி, மேல் கரமேவ விட்டு முளை தொட்டு, அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே கண் கண்ட சுகம். நல்ல ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். மாதரை நாடி அவரிடத்திலே அந்த தேக இன்பத்தை பெற வேண்டும். இதுதான் கண் கண்ட சுகம், இதுதான் என்று அந்த கயவர்கள் சொல்லுவார்களாம். இப்படி சொல்லுகிறவர்களைத்தான் கயவர் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே இதை உலகாயுதம் என்று சொல்லுவார்கள் நம்முடைய சாஸ்திரத்திலே. இதை ஆங்கிலத்திலே எபிகூரியன் பிலாசபி என்று சொல்லுவார்கள். எபிகூரியன் பிலாசபி என்றால் என்று சொன்னால் இது மேலை நாடுகளிலே மிக பிரபலமானது. உனக்கு வயதுக்கு இந்த பிறப்பு நமக்கு எப்பொழுது முடியும் என்று தெரியாது. அதனாலே உனக்கு வயது, பருவ வயது வருகிற போதே நீ எல்லாவற்றையும் நன்றாக அனுபவித்துக் கொள் என்று சொல்வது அந்த பிலாசபி, அந்த தத்துவத்தினுடைய பொருள். இதை உலகாயுதம் என்று சொல்வார்கள். இந்த இந்த கருத்தை உடைய இந்த கயவர்களோடு நாம் யார், நம்முடைய நிலை என்ன, நம்மை படைத்த கடவுள் யார், நம்ம ஒன்று சேர விடாமல் பிணைத்திருப்பது எது என்கின்ற இந்த உணர்வையெல்லாம் தராமல் இந்த உலக போகத்திலே அழிந்து இருப்பதே பயன் என்று சொல்லக்கூடிய அந்த மூடருடைய சேர்க்கையை எனக்கு இறைவனே எனக்கு தயவு செய்து தராதே, அந்த கண்கண்ட பலகினும் கயவரை கூடாது அருள் என்று சொல்கிறார். கூடாது அவரோடு போய் ஒன்று சேர்ந்து நட்பு செய்து உறவு செய்து வாழக்கூடிய அந்த தன்மையை எனக்கு தராதே என்று கேட்கின்றார். தரமேவு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தளம் ஓங்கு கந்த வேலே. தரம் என்று சொன்னால் உயர்வு என்று அர்த்தம். அந்த உயர்ந்த நிலைகளெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சென்னையிலே கந்தகோட்டத்திலே அந்த தளத்திலே அங்கே ஓங்கக்கூடிய கந்த வேலே தன்முக துய்யமணி குளிர்ந்த முகத்தை காட்டி உயிர்களுக்கு அருள் செய்கின்றவனே, உள்முகமாக நோக்குவார்க்கு காட்சி தரும் சைவமணியே, சண்முக தெய்வமணியே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலுடைய நிறைவு கருத்து உலகாயுதத்தை குறித்து பேசிக்கொண்டு இறை சிந்தனையின்றி மிருகம் போல வாழுகின்ற இந்த கயவருடைய நட்பை எனக்கு தராதே, அவர்களுடைய கூட்டத்திலிருந்து என்னை காத்தருளுவா என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். நாமும் அதை போல இறைவனிடத்திலே வேண்டி சச்சங்கத்தாரோடு தொடர்பு கொண்டு சத்விகாரம் செய்து பரோபகாரம் செய்து இறைவனுடைய திருவடியை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
தெய்வமணி மாலை இரண்டாவது பாடல்.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதற்கடுத்ததாக மூன்றாவது திருப்பாடலை நாம் சிந்திப்போம். மூன்றாவது திருப்பாடல், பெண்ணாசை என்கின்ற தன்மையை ஒழித்தருள வேண்டும், என்னுடைய மனத்திலிருந்து ஒழித்தருள வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆனால் என்னுடைய மனம் நாம் சொல்வதை கேளாமல் என்னை அதிட்டித்து அதனுடைய தன்மைக்கு என்னை வயப்படுத்த பார்க்கின்றது. இறைவனே எனக்கு திருவுருள் செய்து காப்பாற்றுவாயாக என்று வள்ளல் குருவான் வேண்டுகிறார். இங்கே துடி என்னும் என்கின்ற வரி தொடங்கி மாழ்க என்கின்ற வரி மங்கையர்தம் அங்கமுற்றி என்கின்ற வரி வரை பெண்களுடைய உறுப்புகளை மனம் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறது என்கின்ற கருத்தை குறிப்பிடுகிறார். இது குறித்து நான் அதிகமாக சொல்ல போகுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பதனாலும், ஓரளவிற்கு இருந்தால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே இதை நான் இங்கே சொல்லுகிறேன். துடி என்றால் உடுக்கை என்ற அர்த்தம். துடி எனும் இடை என்றால் உடுக்கையை போன்ற இடை, இடுப்பு உடைய பெண்களுடைய அந்த உறுப்புகளை மனம் வர்ணிக்கிறது. அன்னத்தை போலவும் பெண் யானையை போலவும் நடையையும், மேகத்திலே இருக்கக்கூடிய கருமேகத்திலே பூச்சர மின்னல் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதை போல கரிய கூந்தலிலே சூடி இருக்கக்கூடிய அந்த சரத்தை உடைய அந்த கூந்தலையும், சூதுக்காய் போன்று இருக்கக்கூடிய அந்த முளையையும், தாது என்னும் இங்கே தாதென்னும் அலைபூணல் என்று சொன்னால், தாதென்னும் அலைபூணல் சுழி என்று சொன்னால், இப்போது இந்த தண்ணீரிலே ஒரு சுழி உண்டாகும். அந்த சுழியை போல அந்த பெண்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது, அதை தொப்புள் என்று சொல்வார்கள் நம்முடைய சாதாரண வழக்கிலே. அதை போலவும் வடுமாங்காயை போன்ற விழியையும், விழியுடையதாகவும், மதி நிறையும் மதி என்று சொன்னால் பரிபூர்ண சந்திரனை போல முகத்தை உடையதாகவும் இந்த பெண்களுடைய வடிவம் இருக்கிறது என்று அந்த மங்கையருடைய அங்கத்தை உற்றேன். உற்றே அந்த மனமானது இப்படியெல்லாம் அந்த பெண்களுடைய அங்கத்தை பார்த்து இப்படியெல்லாம் இருக்கிறது என்று வர்ணனை செய்கிறது. இப்பொழுது இந்த பாடல் அறிவுக்கும் மனத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர் போல இருக்கிறது. உடனே இந்த மனம் என்கின்ற இந்த பாவி மயக்கம் ஏறி, மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் அது மேவி, மயல் என்றால் மயக்கம் ஏறி, மாழ்க மாழ்க என்று சொன்னால் மயங்குகிறது. இப்படி எல்லாம் மயங்கிய உடனே உடனே மனம் என்ன சொல்கிறது, வாழ்க, ஏ மனமே நீ நல்ல முறையிலே சிறப்படைய வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிறபடி கேள், இந்த படி என்னும் ஆசையை கடி. மிக அழகாக ஒரு பாடல். இந்த பாடலை இதெல்லாம் மிக விரிவாக மிக அற்புதமாக இருக்கு. இந்த பாடலுடைய அந்த சொல்லை வளல் மிகுமான் அமைத்திருக்கக்கூடிய அந்த சொல் விளையாட்டுகள் எத்தனை முறை படித்தாலும் இந்த ஞான தமிழ் என்பதற்கு இதற்கு மேல் நாம் இதை சொல்ல முடியாது. எவ்வளவு அழகாக அந்த மனத்திடம் அறிவு சொல்லுகிறது, நீ இப்படி எல்லாம் சிந்தனை செய்யக்கூடாது, இதெல்லாம் தவறு, இந்த படி என்னும் ஆசையை கடி என்று மனம் சொல் அறிவு சொல்லுகிறது மனத்திடத்திலே. இப்படியெல்லாம் நீ யோசனை செய்கிறாயே, இந்த ஆசையை கடி என்று சொன்னால் ஒழித்து விடு, நீக்கிவிடு என்று அறிவு மனத்திடத்திலே சொல்லுகிறது. இப்பொழுது இப்படி அறிவு சொல்லக்கூடிய இந்த சொல்லை இப்படி என்ன அறியாது, இது இதற்காகத்தான் சொல்லுகிறது, இது நன்மைக்காகத்தான் சொல்லுகிறது என்கின்ற கருத்தை இந்த மனம் புரிந்து கொள்ளாமல் இந்த மனம் இப்போது எதிர்த்து பேசுகிறது. நின் படி என்ன, நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது, உழல் பெருமான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறாரு பாருங்க. நின் படி என்ன, நீ என்ன சொல்வது, உன்படி நான் என்ன நடப்பது, நீ நின் படி என்ன, என் மொழிப்படி நான் சொல்லுகிற மாதிரி இன்ன வித்தை நீ படி, இந்த காம வித்தை நீ படித்துக்கொள் என்று மனம் பேசுகிறதா. மிக அழகான ஒரு பாடல். இந்த படி என்னும் ஆசையை கடி என்ன, என் சொல் இப்படி என்ன அறியாது, நின்படி என்ன, என் மொழிப்படி இன்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவேன். இப்படி இந்த அறிவு சொல்லுவதை கேட்காமல் இந்த மனமானது இப்படி மயங்கி வீணாக போகிறதே, தன்னை வீட்டுவதன்று என்னையும் வீட்டுகின்றதே இறைவனே, கந்தகோட்ட பெருமானே, நான் என்ன செய்தேன், நீதான் எனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று இந்த பெண்ணாசையை கடிந்து கொள்ளும்படி, அந்த பெண்ணாசையை நீக்கும்படி தனக்கு திருவருள் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கந்தகோட்ட பெருமானிடத்திலே முறையிடுகிறார். தடி துண்ணும் மதில் என்று சொன்னால், இங்கே தடி என்பது இடியும் மின்னலும், அதாவது இங்கே மேகத்திற்கு தடி என்பது ஆகு பெயராக வந்திருக்கிறது என்று பெரியோர்கள் இலக்கண குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவர் ஏதோ ஒரு பொருளை விற்று கொண்டு போகிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு ஒரு பொருளை விற்று கொண்டு போகிறார் என்று சொன்னால் அந்த பொருளை வைத்து அவரை நாம் அழைப்போம். இப்பொழுது ஏதோ ஒருவர் ஒரு காய்கறி விற்கிறார் என்று சொன்னால் ஏ காய்கறிக்காரரே என்று கூப்பிடுவோம். அந்த காய்கறியை விற்ப அவர் கொண்டு போகிற காய்கறி அவருக்கு பெயரானது போல, இங்கே தடி என்று சொன்னால் அந்த இடியும் மின்னலும் தோன்றக்கூடிய மேகம் என்று அர்த்தம். துண்ணும் என்று சொன்னால் நெருங்கிய, அந்த மேகம் நெருங்கிய மதில்கள், அதாவது இந்த கோயிலுடைய மதில்கள் அவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் இங்கே வர்ணனை செய்கிறார்கள். இது போன்ற இந்த மேக இந்த சுவற்றுக்கு வர்ணனை செய்வது பழைய இலக்கியங்களிலே நிறைய நிறைய நாம் பார்க்க இயலும். அந்த வகையிலே இந்த மேகங்கள் மேகம் அளவுக்கு மதில்கள் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த சென்னை நகரிலே கந்தகோட்டத்திலே வளர்தலமாக அந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனியும் வளர்ந்து அருளை பொழியக்கூடிய அந்த கந்தகோட்டத்திலே இருக்கக்கூடிய கந்தவேலே, சண்முக துயமணி, உண்முக செய்வமணி, சண்முக தெய்வமணியே என்று வள்ளல் பெருமான் இந்த மூன்றாவது பாடலிலே மிக அழகாக இந்த இங்கே ஒரு முக்கியமான குறிப்பு என்ன என்று சொன்னால், வள்ளல் பெருமான் ஆண்பாலிலே பிறந்தார்கள், அவர்கள் ஆணாக பிறந்ததினாலே தனக்கு எதிர்காலாக பெண்மை இருப்பதினாலே அதை குறித்து பொதுவாக ஆண்களுக்கு பெண் மீதும் பெண்களுக்கு ஆண் மீதும் ஈர்ப்பு வருவது இயற்கை, அதனாலே இங்கே பெண்களுடைய அங்கத்தை ஊற்றேன் என்று பாடியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் உண்மையாக உணரக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், இங்கே தேக ஆசை என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஆண்களுக்கு பெண்கள் மீது மையல் உண்டு, பெண்களுக்கு ஆண்கள் மீது மையல் உண்டு. இந்த நாம் இங்கே பொதுவாக தேக ஆசை தேக இச்சை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இலக்கணத்திற்காக வள்ளல் பெருமான் என்பதற்காக இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே தவிர இது பெண்களை குறைத்தோ இழிவாக அல்ல என்பதை நாம் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இங்கே நாம் முக்கியமாக அதனாலே ஆணுக்கோ பெண்ணுக்கோ யாராக இருந்தாலும் இந்த தேக இச்சையை நீக்க வேண்டும் என்கின்ற அந்த தன்மையை வள்ளல் பெருமான் கேட்கின்றார். எனவே அந்த தேக இச்சை அந்த தேக இச்சையை நீக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றபடி நாம் இறைவனிடத்திலே வேண்டி நமக்கும் இருக்கக்கூடிய அந்த தேக இச்சையை நீக்கிக் கொண்டு பேரின்ப வாழ்விலே நாம் முயற்சி செய்ய தலைப்படுவோம். அதற்கு இறைவனுடைய குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யட்டும். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள். இப்பொழுது நாம் அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் நான்காவது திருப்பாடலை சிந்திப்போம். இந்த நான்காவது திருப்பாடலில் வள்ளல் பெருமான் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், முருகப்பெருமானாகிய உன்னை தவிர வேறு யாருடைய திருவடியையும் நான் வணங்க மாட்டேன், உன்னுடைய அடியார் வேறு யாரையும் நான் மதிக்க மாட்டேன், இது என்னுடைய விரதம், நான் கொண்ட விரதம் என்று வள்ளல் பெருமான் இந்த அற்புதமான இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். வள்ளல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோ தம்மை மதித்திடுவது அன்றி என்றால், வள்ளலாகி இறைவனே உன்னை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் யார் என்று சொன்னால் அந்த அடியார்கள். அந்த உன்னை உள்ளபடி என்றால் மிக அழகாக வள்ளலார் சொல்லுகிறார், வாயளவிலே துதித்தல் அல்ல, மனத்தளவிலே துதித்தல் அல்ல, ஆன்மாவோடு மனம் வாக்கு காயம் என்கின்ற இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து உள்ளபடியே வாய்மையாக மெய்மையாக உன்னை துதிக்கின்றவர் யாரோ அந்த அடியார்களை நான் மதித்திடுவேன், அவர்களை நான் மதித்து வழிபடுவேன். அது அல்லாமல் மற்ற வானவரை மதியெனில் வானத்திலே வாழக்கூடிய தேவர்கள் வந்தாலும் அந்த வான உலகத்திலே வாழக்கூடிய தேவர்கள் வந்தாலும் அவர்களை நான் மதிக்க மாட்டேன். வானவரை மதியெனில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்து மதியேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். வானவர்களை மற்ற தெய்வங்களை மற்ற தேவர்களை அவர்களெல்லாம் உனக்கு பணி செய்யக்கூடியவர்கள், அவர்களை என்னுடைய கனவில் கூட நான் மதிக்க மாட்டேன் என்று வள்ளல் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறான். அதற்கு அடுத்ததாக கள்ளமரும் உள்ளம் ஊறும் நின்பதம். இங்கே அருளாளர்கள் மிக அழகாக இந்த வார்த்தைக்கு பொருள் எழுதியிருக்கிறார்கள். கள்ளமரும் உள்ளம் ஊறும் நின்பதம் என்று சொன்னால், கள்ளம் ஊறும் கள்ளம் அரும் என்று சொன்னார், கள்ளம் குற்றத்தை அறுக்கக்கூடிய அறுத்த உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான். கள்ளத்தை அறுத்த உள்ளத்திலே உருகின்ற அங்கே போய் தங்குகின்ற உன்னுடைய பதம் என்று அங்கே குறிப்பிடுகிறார். இன்னொரு வார்த்தை இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுகிறார், இந்த பதம் இரண்டுக்கும் அந்த பொருளை தருகிறது. இறைவனுடைய திருவடி அங்கே பதிந்தால் அங்கே கள்ளம் அற்று போகும். ஆக இப்படியும் சொல்லுகிறார், கள்ளமரும் உள்ளமுறும் நின் பதம் அலால், உன்னுடைய அந்த திருப்பாதத்தை அல்லாமல் வேறு கடவுளர் பதத்தை வேறு எந்த கடவுளுடைய அந்த திருவடியையும் அவர் என் கண் எதிர் அடுத்து அவர் கண் முன்னே தோன்றி எனக்கு கண் முன்னே தோன்றி நன்னென அளிப்பினும் எனக்கு நல்ல வரங்களை அளித்து என்னை வழிபடு என்று சொன்னால் நான் கடுவென வெறுத்து நிற்பேன், அவர்கள் மீது நான் வெறுப்பு அதாவது அவர்களை நான் வழிபட மாட்டேன், அவர்களுக்கு நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார், நான் இப்படியெல்லாம் சொல்கிறேனே, உன்னுடைய அடியவரைத்தான் வணங்குவேன், வானவரை வணங்க மாட்டேன், உன்னுடைய திருவடியைத்தான் வணங்குவேன், வேறு கடவுளர்கள் வந்தால் வணங்க மாட்டேன் என்று நான் சொல்லுகிறேன் இல்லையா, இதெல்லாம் நான் ஏதோ சும்மா சொல்லுகிறேன் என்று நினைக்காது. வள்ளலார் அழகா சொல்லுகிறார், லேசு மொழி, எவ்வளவு அழகாக அந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், எல்லளவும் இம்மொழி லேசு மொழி என்று. இதை நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு ஒரு சாதாரணமாக நான் சொல்லவில்லை, எல்லளவும் இம்மொழி லேசு மொழி அன்று உண்மை என்னை ஆண்டருள் புரிகுவாய். அப்பனே நான் மேலே சொன்னதெல்லாம் உண்மை, நான் உன்னுடைய அடியாரைத்தான் வழிபடுவேன், உன்னுடைய திருவடியைத்தான் வணங்குவேன், இது உண்மை, இது லேசு மொழி என்று, அதனாலே என்னை நீ ஆண்டு அருள் புரிகுவாய் என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டுகிறார். அதற்கு அடுத்ததாக இறைவனை தன்னுடைய தாய் என்றும் தன்னுடைய தந்தை என்றும் தான் பெற்ற இன்பம் என்றும் தன்னுடைய அறிவு என்றும் தன்னுடைய அன்பு என்றும் வள்ளல்வருமான் அங்கே அந்த இறைவனை போற்றுகிறார். தள்ளறிய சென்னை என்று சொன்னால் நீக்க முடியாத சென்னை, இப்பொழுதும் அது தள்ளறிய சென்னையாகத்தான் இருக்கிறது. அப்பொழுது எப்படி இருந்ததோ தெரியவில்லை, இப்பொழுது சென்னையை நீக்கிவிட்டு தமிழ்நாட்டை நாம் பேச முடியாது. ஏனென்றால் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது, ஆட்சியிலிருந்து அதிகாரத்திலிருந்து எல்லாமே அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு போகிற வரை எல்லாமே அங்கே இருக்கிறது. வள்ளல் பெருமாள் அன்றைக்கே சொல்கிறார், தள்ளறிய சென்னையில் தள்ளுவதற்கு இயலாத நீக்கி விடுவதற்கு முடியாத சிறப்பினையுடைய அந்த சென்னையில் கந்தகோட்டத்திலே வளர்தளமாகி அந்த கந்தகோட்டத்திலே இருக்கக்கூடிய கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலுடைய நிறைவு கருத்து, இந்த பாடலுடைய மைய கருத்து, உன்னுடைய அடியார்களைத்தான் நான் வணங்குவேன், மற்றவரை வணங்க மாட்டேன், உன்னுடைய திருவடி அன்றி வேறு திருவடியை நான் சிந்திக்க மாட்டேன், அவரின் கண்முன்னே வந்து எனக்கு வரங்கள் கொடுத்தாலும் கூட நான் சிந்திக்க மாட்டேன் என்று, அதாவது தமிழிலே ஏகபத்னி விரதம் என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதாவது ஒரு மனைவியை தவிர வேறு மனைவியை தொடாத தன்மை. அதை போல அடியார்களுக்கும் இறைவனிடத்திலே ஒரு பிடிப்பு உண்டு. தான் எந்த கடவுளை உபாசிக்கின்றார்களோ அந்த கடவுளை தவிர்த்து வேறு கடவுளை வணங்காத ஒரு தன்மை இருந்தது. இந்த தன்மை தான் நாம் இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி என்கின்ற அந்த பெருங்கடவுளை நாம் வழிபடுவதற்கு ஒரு வழியாக அமைந்திருக்கிறது. வள்ளல் பெருமான் இந்த அளவு எவ்வளவு ஊற்றமாக இங்கே சொல்லுகிறார்களோ அதே அளவுக்கு ஊற்றமாக ஆறாம் திருமுறையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் கண்டு அனுபவித்த அந்த பெருங்கடவுளை நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இன்றி நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த பெருங்கடவுளாகிய அருட்பெருஞ்சோதியை உணர்ந்து வேறு தெய்வ பல தெய்வ வழிபாட்டை நீக்கி அந்த ஒரே தெய்வத்தை ஜீவகாரண்யத்தினாலும் அன்பினாலும் வழிபடுவோம். ஒரு சின்ன வேண்டுகோள், இங்கே தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனாலே அவர்கள் இந்த பாடலை பாட முடியாது. அவருடைய தந்தையார் மிக உயர்ந்த சன்மார்க்க அன்பர், கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சன்மார்க்கத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே அன்பர்கள் ஐயா அவருடைய பாட்டை ஏற்றுள்ள வேண்டும். இப்பொழுது ஐயா அவர்கள், ஐயா அவருடைய பெயர் ஞானவேல், அவர்கள் இப்பொழுது இந்த பாடலை, இந்த 4வது திருப்பாடலை இங்கு பாடுவார்கள்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம் வல்லலுனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர்தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை மதியனில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்தும் மதியேன் கள்ளமரும் உள்ளமுறும் நின்பதம் மலால் வேறு கடவுளர் பதத்தை அவரின் கண்ணெதிரடு செய்ய நான் என அளிப்பினும் கடு என வெறுத்து நிற்பேன் எல்லளவும் இம்மொழியில் இயேசு மொழி அன்றுண்மை என்னை ஆண்டருள் புரிகுவாய் என் தந்தையே எனது தாயே என் இன்பமே எந்த அறிவே என் அன்பே தள்ளறிய சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக திருச்சிற்றம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் அதற்கு அடுத்த பாடலாகிய 5வது திருப்பாடலை நாம் சிந்திப்போம். இந்த திருப்பாடலிலே வள்ளல் பெருமானுக்கு முருகப்பெருமான் உள்ளின்று உணர்த்திய கருத்தை இங்கு வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவிக்கின்றார். முருகப்பெருமான் வள்ளல் பெருமானுக்கு எதை கூறினாரோ அதை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இந்த பாடல் கொஞ்சம் தத்துவ கருத்துக்கள் நிறைந்த பாடல் என்பதனாலே இந்த பாடலுக்கு கொஞ்சம் விளக்கம் வேண்டியிருக்கிறது. அதனாலே அன்பர்கள் அதை பொறுத்தருள வேண்டும். இந்த பாடல்கள் கொஞ்சம் நேரமானால் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். பதிபூசை முதல நற்கிரியார். இங்கே பதிபூசை என்று சொன்னால் பதி என்றால் இறைவன், பூசை என்றால் இறைவனுக்கு நாம் அன்போடு செய்யக்கூடிய நியமங்கள், அதாவது இறைவனுக்கு அர்ச்சனையாதி அபிஷேகங்கள் முதலியவை செய்வது. இதெல்லாம் கிரியைகள் என்று அர்த்தம். கிரியை என்றால் செயல் என்று அர்த்தம். இந்த பதிபூசை இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினாலே என்ன ஆகும் என்று சொன்னால், மனம் எனும் பசு கரணம். இங்கே மனம் என்பது என்ன என்று சொன்னால் அது பசு கரணம். பசு என்றால் ஆன்மா. ஆன்மாவிற்கு அமைந்திருக்கக்கூடிய கரணம் நான்கு, அது புத்தி மனம் சித்தம் அகங்காரம். அதனாலே அந்த மனத்தை பசு கரணம் என்று மிக அழகாக அந்த தத்துவ வரிகளிலே வள்ளல்பெருமான் குறிப்பிடுகிறார். அந்த பசு கரணம் இது பசு கரணம் என்னவா, இந்த பசு கரணத்துக்கு எப்பொழுதும் குற்றங்கள் உண்டு. இது அசுத்தத்தையே சிந்திக்கும். ஒரு உதாரணமாக இப்பொழுது நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நல்ல உணவகத்திலே போய் நல்ல மசால் தோசை சாப்பிடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்பொழுது நான் இங்கே பேசிக் கொண்டிருப்பது இறைவனை பற்றி, ஆனால் என்னுடைய பசு கரணம் மனம் மசால் தோசை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அது இது போல வேறு வேறு இடங்களிலே போய் போய் அசுத்த பாவனையிலே இருக்கிறது. அப்பொழுது இந்த மனம் அசுத்த பாவனை நீங்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு வழி எது என்று சொன்னால் இந்த பதிபூசை. இந்த பதிபூசை முதலிய நற்கிரியைகளை நாம் வழிபாடு முதலிய இந்த நற்கிரியைகளை செய்தால் நமக்கு என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த மனம் எனும் பசு காரணம் இங்கு அசுத்த பாவனை அற அசுத்த பாவனை என்று சொன்னால் எங்கெங்கோ மனம் போவது, எதையதையோ சிந்தித்து எதையதையோ தான் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவது, இதெல்லாம் அசுத்த பாவனை. இந்த அசுத்த பாவனை நீங்கி இது சுத்த பாவனையில் நிற்கும். எப்பொழுது நிற்கும், இறைவனுடைய பதிபூசை முதலியவைகள் செய்கிற போது இது சுத்த பாவனையிலே இருக்கும். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்க. நாம் ஒரு திருக்கோயிலுக்கு போகிற போது ஒரு வழிபாடு செய்கிற போது நம்முடைய மனம் குறைந்தபட்சம் ஒரு அல்லது இரண்டு நிமிடமாவது இறைவனுடைய திருவடியை சிந்திக்கும் அல்லது இறைவனுடைய திருவுருவை சிந்திக்கும். அப்படி இந்த பதிபூசை நாம் செய்ய 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 நாளடைவிலே இந்த பதிபூசையினாலே நம்முடைய மனம் சுத்த பாவனையிலே நின்று 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 என்ன ஆகிறது என்று சொன்னால், இந்த அசுத்த பாவனை அற சுத்த பாவனையில் நிற்கும். இப்படி நின்று நின்று இதனுடைய பழகி 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 நமக்கு இறைவனுடைய அந்த இறைவனை சிந்திக்கக்கூடிய யோக நிலை நமக்கு வாய்க்கும். இது எப்பொழுது வாய்க்கும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் அது அவரவருடைய பக்குவத்தை பொறுத்தது. அவரவர்கள் எப்படி அந்த இறைவனை, இங்கே பூசை என்றாலே அன்பு என்றுதான் அர்த்தம். இறைவனுக்கு நாம் ஏன் பூசை செய்கிறோம், இறைவனிடத்திலே அன்பு, அதனாலே இறைவன் வடிவம் இல்லாதவன், ஆனால் அவனை ஒரு வடிவத்திலே பாவனை செய்து அவனுக்கு எல்லா உபகாரங்களையும் செய்கிறோம். ஒரு குழந்தையை போல நாம் ஒரு குழந்தையிடத்தில எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அதை விடவும் நம்மை படைத்த நமக்கு எல்லா சுகபோகங்களையும் தந்திருக்கிற இறைவனிடத்திலே அன்பு வைத்து நாம் செய்வது அந்த பூசை. அந்த பூசையினுடைய நிறைவு நமக்கு பதியோக நிலைமையை தரும். யோகம் என்றால் ஒன்றுபடுவது என்று அர்த்தம். அவருக்கு யோகம் அடித்து விட்டது என்று சொல்வார். யோகம் என்று சொன்னால் பணம் அதிகமாக அவரிடத்திலே வேறாக இருந்த பணம் அவரிடத்திலே சேர்ந்து விட்டதினாலே அவருக்கு யோகம் என்று சொல்வார். இப்படி இங்கே பதியோகம் சிவயோகம் என்று அர்த்தம். பதியோகம் என்றால் இறைவனுடைய அந்த அருத்தன்மை நம்முடைய ஆன்மாவிலே ஒன்றுபடுவது அந்த பதியோகம். அந்த பதிபூசையினுடைய நிறைவு நிலையிலே நமக்கு உண்டாவது பதியோகம். அந்த பதியோகம் செய்ய 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 அந்த பதியோக நிலைமை அதனால் மதி. மதி என்றால் அறிவு என்று அர்த்தம். இந்த அறிவு பாசம் அற்று அதின் அடங்கிய இந்த அறிவிலே இந்த ஆன்மாவிலே பாசம் பற்றி இருக்கிறது அல்லவா. நாம் இறைவனை சிந்திக்க 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 இந்த ஆன்மா இறைவனோடு இறை நினைவிலே ஒன்ற 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 அந்த பதியோகத்திலே தொடர்ந்து ஆழ்ந்து இருக்க 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 அந்த யோகத்தினுடைய பயனாக நமக்கு பாசம் அற்று போகும். மதி பாசம் அற்று அதி நடங்கிடும். எதி நடங்கிடும் என்று சொன்னா அந்த இறை நிலையிலே அடங்கிடும், அந்த பதி யோகத்திலே அடங்கிடும். இப்போது இந்த பதியோகத்தினுடைய நிறைவு நிலை, பதி பூசையினுடைய நிறைவு நிலை பதியோகம் தோன்றும். பதியோகத்தினுடைய நிறைவு நிலையிலே என்ன தோன்றுகிறது? மலைவியில் மெய்ஞானமயமாம் வரவு போக்கற்ற நிலை கூடும். மலைவு என்று சொன்னால் ஒரு மலைவு என்று சொன்னால் ஒரு மயக்கம், ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அந்த மலைவியில் மயக்கத்தை ஏற்படுத்தாத, அந்த குழப்பத்தை ஏற்படுத்தாத மெய்ஞான மயமாம், மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ஞானமாகவே மாறி போகின்ற அந்த மெய்ஞான மயமாம் வரவு போக்கற்ற நிலை கூடும். இது என்ன இங்கே வரவு போக்கு என்று சொன்னால், பொதுவாக கணக்கிலே வரவு செலவு என்று சொன்னால் பணம் வரவு பணம் போவதை வரவு செலவு என்பார்கள். இங்கே ஆன்மீக நிலையிலே வரவு போக்கு என்பது பிறப்பு பிறப்பு. வரவு என்பது இங்கே இந்த உலகத்திற்கு நாம் உடன்படுத்து வந்தது வரவு, இங்கிருந்து போவது போக்கு செலவு. எனவே இந்த வரவு போக்கற்ற நிலை என்று சொன்னால் இறப்பும் பிறப்பும் இல்லாத நிலை கூடும் என எனது உள்ளே எனக்கு உள்ளே வந்து உணர்வு தந்த குறித்து இங்கே ஒரு முக்கியமான செய்தியை நாம் வளர் பெருமான் இந்த ஒரு வார்த்தையிலே வைத்திருக்கிறார். நாம் எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் சிந்தித்தாலும் அந்த உணர்வு வந்தாலே உடைய அதை நாம் கடைபிடிக்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்வார்கள், ஒருவர் வெளியூருக்கு இருக்கிறார், அவருக்கு ஒரு கடிதம் வருது, ஒரு அந்த காலத்தில் தந்தி என்று சொல்வார்கள், அந்த தந்தி வருகிறது. அந்த தந்தியை கொண்டு வந்து அந்த தந்தியை 1000 முறை படித்துக்கொண்டே அந்த தந்தியை கொண்டு வருபவர் வந்தார், அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை. அந்த தந்தியை கொண்டு வந்து அந்த மனிதனிடத்திலே வெளியூரிலே இருக்கிறவரிடத்திலே கொடுத்தார். கொடுத்தவுடனே அந்த தந்தியை பார்த்தவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார். அவருக்கு மூர்த்தியை பிறகு அவரை மூர்த்தியை தண்ணீர் எல்லாம் கொடுத்தால் அழுகிறார். ஐயோ 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 என்று அழுகிறார். ஏன் என்று சொன்னால் அந்த தந்தியில என்ன எழுதியிருக்கிறது? அவரது தாயார் காலமாகிவிட்டார் என்று எழுதியிருக்கிறார். இப்போது இதுவரை 1000 முறை படித்து வந்தார் மனிதர், அவரும் படித்தார், அவர் படித்ததைத்தான் இவரும் படித்தார். ஆனால் அவருக்கு உணர்வு இல்லை, இவருக்கு அந்த உணர்வு வந்தது. அந்த உணர்வு வந்ததினாலே அவருக்கு மூர்த்தை வந்தது. அதனாலே நான் எவ்வளவுதான் எவ்வளவுதான் தெரிந்து கொண்டாலும் அந்த இறை உணர்வு, அந்த உள்ளே நமக்கு அந்த உணர்வு ஏற்பட்டாலே ஒழிய நம் ஆன்மீகத்திலே முன்னேற இயலாது. எனவே அந்த உணர்வு, எனவே இறைவன் என்ன செய்தானா, வள்ளல் குருமானுக்கு இந்த செய்தியை மாத்திரம் தெரிவிக்கவில்லை. இறைவன் என்ன செய்தார்? உள்ளே வந்து உணர்விலே இந்த கருத்தை ஊட்டினார். இப்போது நாம் ஆகாரம் சாப்பிட முடியாதவர்களுக்கு ஊசி போடுவார்கள். அந்த ஆகாரம் சாப்பிட்டு அது அடித்து அது சத்தாக போவது அது ஒரு வகை. ஊசி போடுவது என்பது உள்ளே நேரடியாக போவது. அதே போல இறைவன் வள்ளல் பெருமானுக்கு உணர்விலே வந்து இந்த கருத்தை உணர்த்தினார் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். எனவே பதி பூசை செய்வதனாலே அசுத்த பாவனை நீங்கி நமக்கு சுத்த பாவனை தோன்றும். அதை செய்து செய்து பழக 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 அதனுடைய நிறைவு நிலையிலே பதியோக நிலை நமக்கு ஏற்படும். அந்த பதியோக நிலையிலே ஒன்றி 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 நாம் இருக்க இருக்க நமக்கு மெய்ஞானம் தோன்றி அந்த மெய்ஞானத்தினாலே நமக்கு இறப்பும் பிறப்பும் இல்லாத நிலை கூடும். இதுதான் கருத்து. மகனே இதை கடைபிடி என்று குருவாகிய அந்த இறைவன் வள்ளல் பெருமானுக்கு வந்து உணர்த்தியதாக வள்ளல் பெருமான் தெரிவித்து எனக்கு இப்படி சொன்னாயே என்னுடைய குருவே என்று முருகன் பெருமானை துதிக்கின்றார். துதி வாய்மை பெரு சாந்த பதம் மேவும் அடியமே. துதி வாய்மை என்று சொன்னால் சோத்திரம் என்று அர்த்தம். அன்பனில்லாலே பாடப்படக்கூடியது வாய்மையினாலே, அந்த வாயினாலே பாடக்கூடிய மொழிகள் வாய்மை உடையவை, உண்மை உடையவை. அப்படி அந்த அன்பனிலாலே துதிக்கப்படுகின்ற பெரு சாந்த பதம் மேவும், இங்கே துவாத சாந்த பதம் என்கின்ற அந்த யோக நிலையை குறிப்பிடுகிறார். அந்த சாந்த பதத்திலே மேவுகின்ற அங்கே விளங்குகின்ற மதியமே, மதியமே அங்கே இருக்கக்கூடிய மதி போன்றவனே, நிலவு போன்றவனே, துரி சரு சுயஞ்சோதியே. துருகு என்றால் குற்றம், குற்றம் இல்லாத தானே தோன்றிய சுயஞ்சோதியே. சுயம் என்று சொன்னால் தானே தோன்றுவது. தாய் தந்தை இல்லாதவர் என்று கடவுளை சொல்வார்கள்.
தாயும் தந்தையும் இல்லாது தாண்டவம் செய்கின்றவர், அவருக்கு தாய் தந்தையே கிடையாது. எனவே அவர் அனாதி பரம்பொருள். அப்படி இப்படி சுயமாக தோன்றி எல்லா அண்டங்களுக்கும் ஒளியை கொடுத்த தானும் ஒளிர்கின்ற சுயஞ்சோதியே தோகை வாகனம் மீது இழங்க ஒரு தோன்றலே. தோகை வாகனம் என்றால் மயில். மயில் மிக அழகாக தோகையை விரித்து ஆடும். அப்படிப்பட்ட அந்த தோகை வாகனமாகிய அந்த மயிலின் மீது வருகின்ற தோன்றலே தோன்றல் என்று சொன்னால் இளம் கதிர் போல, இளம் ஞாயிறு போல, இளம் துரியனை போல இருக்கின்றவனே சொல்லறிய நல்ல துணையே. இறைவனுடைய துணையை நாம் சொல்ல முடியாது, நாம் சொல்லுவதற்கு அரிய துணையாக அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட சொல்லுவதற்கு அறிய நல்ல துணையே கவிபெரும் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று சொல்றார். இங்கே ததி என்று சொன்னால் பகுதி என்று பொருள். ததி என்பது இடைக்குறையாக இங்கு வந்திருக்கிறது. அதாவது துதி இந்த 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 பாடலுடைய ஓசைக்காக அப்படி வந்திருக்கிறது. இங்கே ததி என்று சொன்னால் தகுதி என்பது இடைக்குறையாக வந்திருக்கிறது. எல்லா தகுதிகளும் உடைய சென்னையிலே அந்த கந்தகோட்டம் என்கின்ற தளத்திலே திருக்கோயிலே வளர்கின்ற கந்தவேலே உன்னுடைய முகம் குளிர்ச்சி பொருந்திய முகம் உன்னை வழிபடுகின்ற அடியார்களுக்கு திருவருளை வாரி வழங்கும் கூடியது. தூய ஒளி போன்ற உன்னுடைய முகம் அடியார்களுக்கு அருளை தரக்கூடியது. உன்னை உள்முகமாக நினைப்பவர்களுக்கு நீ சைவமணியாக இருந்து அருளுகின்றாய் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக பதி பூசையை செய்ய செய்ய மனம் சுத்தகரணமாகும். அதனாலே பதியோகம் தோன்றும். பதியோகத்திலே நிலைத்து நீடிக்க நீடிக்க மதி பாசம் மற்றும் மெய்ஞான நிலை தோன்றி அங்கே பிறப்பும் இறப்பும் இல்லாத மரணமில்லாத பெருவாழ்வு வரும். எனவே மகனே நீ அதை கடைபிடி என்று வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொன்னார். அந்த கருத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி நம்மையும் நன்னெறிப்படுத்துகின்றார். இந்த முதற் பாடலிலேயே வள்ளல் பெருமான் நமக்கு மிகப்பெரிய மரணமில்லாத அந்த பெருவாழ்வுக்கான இந்த நிலையை வள்ளல் பெருமான் பாடிய இந்த முதற் பதிகத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது இந்த பாடலை ஐயா அவர்கள் பாடுவார்.
திருச்சிற்றம்பலம் பதிபூசை முதலர்கிரியையாசுகரணம் இங்க சுத்தப்பாக்கும் நெய்பதியோக நிலைமை அதனான் மதிபாகம் மற்றதின் அடங்கிடும் அடங்கவே மலைவில் மெய் ஞானமயமாய் வரவு போக்கற்ற நிலை கூடும் என எனதுலே வந்துணர்வு தந்த குருவே துதிவாய்மை பெருசாதியமே துரிசரு சுயம் ஜோதியே தோகை வாகன மீதிலங்கவர் தொன்றலே சொல்லறிய நல்ல துணையே பதிபெரும் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. அதாவது இந்த பாடலிலே பதிபூசை முதல நற்கிரியையால் மனம் எனும் பசுகரணம் இங்கு அசுத்த பாவனையர என்றுதான் பிரித்து படிக்க வேண்டும். என்ன என்று சொன்னால் பாடலிலே சுத்த பாவனை என்று இருக்கும், ஆனால் அது ஈங்கு அசுத்த என்பது ஈங்க சுத்த என்று வந்திருக்கிறது. அதனாலே பசுகரணம் இங்கு அசுத்த பாவனையர சுத்த பாவனையில் நிற்கும் என்று பிரித்து படிக்க வேண்டும். இது அன்பர்களுடைய தகவலுக்காக இதை நாம் இங்கே தெரிவிக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நாம் ஆறாவது திருப்பாடலை சிந்திப்போம். மிக அற்புதமான ஒரு பாடல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் அருள் செய்ய வேண்டும் இறைவனே என்று வள்ளல் பெருமான் வேண்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது. காம உட்பகைவனும், அதாவது இந்த தெய்வமணி மாலை ஒரு பாடலுடைய அந்த கருத்தை நாம் விரித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விரிவு சென்று கொண்டே இருக்கும். அதனாலே காலம் கருதி நாம் ஒரு எளிமையான அளவிலே இந்த பொருளை சிந்திக்கின்றோம். அதனாலே அன்பர்கள் அதை பொறுத்திருள வேண்டும். காம உட்பகைவனும், காமமாகியது உட்பகை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். வெளியில இருக்கக்கூடிய தெரியும், யாராவது ஒருவன் கத்தியும் கம்பையும் கொண்டு வந்தால் அவன் நம்மை எப்போது அடிக்கப் போகிறான் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த காமம் உட்பகையாக இருக்கிறது, இது எப்பொழுது என்ன செய்யும் என்று நமக்கு தெரியாது. இந்த காமம் என்பது தேக இச்சை என்று பெயர். இது எப்பொழுது தோன்றும், எப்பொழுது அடங்கும் என்று தெரியாது. அதனாலே அதை உட்பகை என்று சொல்லுகிறார். நம்மாலே பார்க்க முடியாத நம்மாத பகை, அதனாலே அதை உட்பகை என்கிறார். காம உட்பகைவனும் கோப வெண்குடியனும், கோபம் என்பது ஒரு மிகப்பெரிய கொடியன். அந்த கோபத்தை கொடியன் என்று வள்ளல் பெருமான், வெண்கொடியன் என்று சொன்னால் அவனை போல ஒரு கொடியன் இல்லை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். கோபத்தை மிகப்பெரிய கொடியன் என்கிறார். ஏனென்று சொன்னால் கோபம் வந்தால் நாம் இருப்போம், நம் கோபத்தினாலே எவ்வளவோ இழந்திருப்போம். அதை விரித்து சொல்ல நேரம் இல்லை, அதை அன்பர்கள் சிந்தித்து உணர்வார்களாக. அதற்கு அடுத்ததாக இப்போது காமத்தை சொன்னார், கோபத்தை சொன்னார். அதற்கு அடுத்ததாக கனலோபம் என்று சொன்னார். லோபம் என்று சொன்னால் கருமித்தனம். அதாவது வள்ளல் பெருமான் நெஞ்சறிவுறுத்தலில் ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஒருவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், உட்காருகிறது, அந்த ஈ வந்து உட்காருகிறது, அவனுடைய தாய் அவனுக்கு எதிர்புறத்தில் உட்கார்ந்து சோறு போட்டுக் கொண்டிருக்கிறார். ஈ என்று சொல்வதற்கு சாப்பாட்டிலே ஈ மகனே என்று சொல்வதற்கு அந்த தாய் பயப்படுகிறாளாம். ஏன் பயப்படுகிறாள்? ஈ என்றால் எனக்கு கொஞ்சம் கொடு என்று ஒரு அர்த்தம். இங்கே நான் தட்டிலே ஈ இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மகன் சாப்பாட்டிலே இருந்து எனக்கு கொஞ்சம் கொடு என்று சொல்லி நம்மை அடித்து விடுவானோ என்று பயந்து அந்த தாய் இருக்கிறாளாம், தாய் இருக்கிறாளாம். எனவே இதை பொதுவாக என்ன, கையால் காக்காய் ஓட்டாதவர்கள் என்பார்கள். அந்த லோபத்தனம், தவிடு கூட எடுத்து வைத்துக் கொள்வார்கள், எதற்காக அந்த தவிட்டை கூட கொடுக்க மாட்டார்கள், எண்ணெய் கூட எடுத்து வைத்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்டது இந்த லோபம் என்பது இந்த கருமித்தனம். இந்த காமமாகிய உட்பகையும், கோபமாகிய வெங்குடியனும், கன லோபமாகிய பருத்த லோபமாகிய அந்த முழுமையான அந்த மூடனும், கடு மோக, மோகம் என்பது கடும் பற்று, எந்த பொருள் மீதும் பற்று, இது என்னுடையது 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 என்கின்ற அந்த பற்று, கடு மோக வீணனும். அதற்கு அடுத்ததாக கொடு மதம், மதம் என்றால் செருக்கு. முன்னே சொன்னது எனது என்பது கடும் பற்று, இங்கே நான் என்பது மதம், நான் தான் பெரியவன், என்னால் எல்லாம் நடக்கின்றது என்று சொல்லக்கூடிய அந்த கடும் பற்று. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்றார். நான் என்பதும் எனது என்பதும் யார் ஒருவருக்கு அற்று போகிறதோ அவர்கள் வானவரை உயர்ந்த, அவர்களை விடவும் உயர்ந்த அந்த பேரின்ப வாழ்விலே வாழ்வார் குறிப்பிடுகிறார். அந்த அதை இங்கே வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அந்த கடுமோக வீரனும், கொடுமதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும். இப்போது காமத்தை சொன்னார், கோபத்தை சொன்னார், லோபத்தை சொன்னார், மோகத்தை சொன்னார், மதத்தை சொன்னார். அடுத்ததாக மாச்சரியத்தை சொல்லுகிறார். ஏமம் என்றால் இன்பம் என்று அர்த்தம். ஏமம் அரு என்று சொன்னால் இன்பத்தை போக்கக்கூடிய, இன்பத்தை இல்லாமல் செய்யக்கூடிய மாச்சரியம், பொறாமை என்கின்ற. அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார், கொலை என்பது நிறைவான பாவம், அதுதான் பெரிய பாவம். உலகத்திலே இருக்கக்கூடிய பாவங்களுக்கு எல்லாம் பெரிய பாவம் இந்த கொலை என்கின்ற பாவம். இந்த கொலை என்று இயம்பு பாதகனும் ஆகிய இந்த ஏழு பேற்றை வளரா சொல்லுகிறார். காமம், கோபம், லோபம் கருமித்தனம், மோகம் கடும்பற்று, மதம் என்பது நான் என்னும் செருக்கு, மாச்சரியம் என்பது பொறாமை, கொலை. ஒரு ஒரு வள்ளல் பெருமான் கொலையை நிறுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தவர். வள்ளல் பெருமான் எழுதிய முதற் காவியமாகிய அந்த மனுமுறை கண்ட வாசகம் கொலையை நீக்க வேண்டும் என்பதற்காகவே எழுந்தது. ஓர் எந்த ஒரு உயிரையும் சமமாக கருத வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், எந்த ஒரு உயிரையும் நாம் வேண்டி பிறப்பிப்பதற்கு சுதந்திரம் இல்லாதவர்கள் என்கின்றபடியால் எந்த உயிரையும் வேண்டி இறப்பிப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இல்லை. பிறப்பிப்பதற்கும் இறப்பிப்பதற்கும் இறைவன் ஒருவனே சுதந்திரம் உள்ளவன். ஆதலினாலே நாம் ஒரு உயிரை இறப்பதற்கு ஒரு உயிர் இறப்பதற்கு நாம் காரணமானால் அது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு உண்டு பண்ணும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே அந்த கொலையை நீக்குவதற்காகவே இந்த உலகத்திலே அவதாரம் செய்த மகாபுருஷர் வள்ளல் பெருமான். ஆக இந்த காமம் தொடங்கி கொலை வரை ஏழு குற்றங்களும் வள்ளல் பெருமான் கேட்பதிலே மிக தெளிவாக வள்ளல் பெருமானை போலேயும் அருளிலேயும் வல்லவர் ஒருவரும் கிடையாது. வள்ளல் பெருமான் எப்பொழுதும் வரம் கேட்கும் போது மிக தெளிவாக கேட்பார். அதை போல இங்கே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இவ்வெழுவரும் இவருக்கு உற்ற உறவான பெயர்களும் என்று சொல்கிறார். இப்போது காமம் வந்தால் காமத்தோடு வேறு சில வரும், கோபம் வந்தால் கோபத்தோடு வேறு சில வரும். இப்படி இந்த ஏழு குற்றங்களும் பெரும் பாவங்கள். இந்த ஸ்டேட் என்று சொல்றார்கள் இல்லையா, அது இந்த ஸ்டேட்டை போல அந்த ஸ்டேட்டிலே சின்ன சின்ன குட்டி குட்டி ஊர்கள் எல்லாம் இருக்கும், நகரங்கள் இருக்கும். அதை போல இந்த பாவத்தோடு பெரும் பாவத்தோடு தொடர்புடைய சிறிய பாவங்கள் நிறைய இருக்கும். அதனாலே இந்த பெரும் பாவம் மட்டும் அல்லாமல் இதற்கு உற்ற உறவான பெயர்கள், இதற்கு நெருங்கிய உறவுக்காரர்களாக இருக்கக்கூடிய மற்றைய பாவங்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய் என்று வள்ளல் பெருமான் வரங்கேற்கின்றார். காற்றாலே துரியாத என்ற அந்த பாடலிலேயும் வள்ளல் பெருமான் வேற்றாலே என்று போட்டுவிட்டார். காற்றாலே புவியாலே கனமதனாலே அனலாலே புனலாலே என்று போட்டுக்கொண்டே வந்தவர் வேற்றாலே பிறவாலே என்றும் போட்டுவிட்டார். அதாவது மற்ற எந்த விதத்தினாலும் எனக்கு அழிவராக தேகத்தை இறைவன் கொடுத்தான் என்று. அதை போல இங்கே வள்ளல் பெருமான் மிக அழகாக அந்த வரத்தை கேட்டுவிட்டார். இந்த எழுவரும் இவருக்கு உற்ற உறவான பெயர்களும் என்னை பற்றிடாமல் என்று சொன்னால் எந்த காலத்திலேயும் எந்த நிலையிலேயும் எப்பொழுதும் என்னை சிறிதும் பற்றாத அளவிற்கு இறைவனே எனக்கு திருவருள் செய்யப்பா என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். சேமமிகு மாமரையின் ஓம் எனும் அருட்பத திறனருளி. சேமம் என்று சொன்னால் நலம். நலத்தை தரக்கூடிய மாமரைகளுடைய அந்த குழிவாக இருக்கக்கூடிய ஓம் என்கின்ற அந்த பதம், ஓம் என்கின்ற அந்த சொல்லினுடைய கருத்தை மலையமுனிவன் என்று பெயர். அவர் பொதிமலையிலே வாழக்கூடிய மகரிஷி என்பதினாலே அவருக்கு மலையமுனிவன் என்று பெயர். அப்படி இந்த ஓம் என்கின்ற அருப்பதத்தை அதனுடைய சிறப்பை அதனுடைய கருத்தை மலையமுனிவன் அகத்திய முனிவனுக்கு அருள் செய்து அவனுடைய சிந்தனையில் வந்தனை வந்த அந்த சிந்தனையிலே இருந்து அவர் வந்தனை செய்வதற்கு அவருக்கு வாய்ப்பளித்து அங்கே உவந்து இன்பமாக இருக்கக்கூடிய மெய்ஞான சிவதேசிக சிகாரத்னமே, இது இதெல்லாம் இறைவனுடைய புகழ்மொழிகள். சிகாரத்னமே என்றெல்லாம் இறைவனை வள்ளல் பெருமான் புகழ்கின்றார். நாமம் என்று சொன்னால் மாலை என்ற அர்த்தம். மாலைகள்கூடிய சென்னை நகர், தாமம் ஒளிர் சென்னை என்று சொன்னால் ஏன் இங்கே மாலை என்று சொன்னால், சென்னை என்பது ஒரு ஊர் என்று சொன்னாலும் சென்னையிலே பல தலங்கள் விளங்குகின்றன. வைணவ தலங்களும் சரி சைவ தலங்களும் சரி, திருஞான சம்பந்த பெருமான் ஒரு எலும்பை பின்னாக்கிய மிகப்பெரிய பாடல் விட்டத்தரம் மயிலே அதுவும் சென்னையிலே இருக்கிறது. இப்படி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி வைணவ திருக்கோயில் இருக்கிறது, திருமுல்லை வாயில், திரு ஒற்றியூர், வாவியெல்லாம் தீர்த்த மணலெல்லாம் சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த திரு ஒற்றியூர் இருக்கிறது. அப்படி அந்த திருவு அந்த மாலை சார்த்த வேண்டும் என்று சொன்னால் அது அந்த ஊரிலே விளங்கி இருக்க வேண்டும், மாலைகள் அதிகம் இருக்க வேண்டும். அப்படி அந்த மாலைகள் பூ மாலைகள் பாமாலைகளாகிய இந்த எல்லா மாலைகளும் ஒளிரக்கூடியது இந்த சென்னை. அந்த தாமம் ஒளிர் சென்னையில் கந்தகோட்டத்திலே வளரக்கூடிய அந்த தளத்திலே ஓங்கி வளரக்கூடிய கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். இப்பொழுது இந்த பாடலை ஐயா அவர்கள் பாடுவார்கள்.
திருச்சிக்கம்பலம்
காம உட்பகைவனும் கோபவெங்கொடியனும் கனலோப முழுமூடனும் கட்டவீனனும் கொடுமதம் எனும் சுத்த கண்கெட்டும் ஏமருமாச்சரிய விழலனும் கொலையந்தியம்பு பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவர் குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடா சேமமிகுமாமரையன் ஓம் எனும் அருட்பத திறனருளி மலைய முனிவன் சிந்தனையின் மந்தனை உவந்தனை ஞான சிவதேசிக சிகாரத்னமே காமமொழி சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே கண்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்கம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக ஏழாவது திருப்பாடலை நாம் சிந்திக்கலாம். விரைவாக நாம் இதை சிந்தித்து விடலாம். அடுத்ததாக இன்னும் மூன்று செயல்கள் இருக்கின்றன, அதையும் நாம் விரைவாக சிந்திப்போம். இப்போது வள்ளல்வருமான் தத்துவ குடும்பத்தினுடைய நல்ல தத்துவ குடும்பத்தினுடைய உறவு தனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். அது என்ன நல்ல தத்துவம் என்று சொன்னால், தத்துவங்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்ற காரணம் நம்மை உயர்த்துவதற்கு மேலேற்றுவதற்கு. நாம் மாயையிலே மிக அதிகமாக அழிந்துவிட்ட காரணத்தினாலே இந்த தத்துவங்கள் எல்லாம் மரணம் உண்டாகிறது. ஆனாலே வள்ளல் பெருமான் இங்கே ஞான குடும்பம் தனக்கு எப்படி அமைய வேண்டும் என்று கேட்கிறார். இது நேரடியாக பிள்ளை என்பது அல்ல, இங்கே ஞான குடும்பத்தை கேட்கின்றார். இங்கே என்ன சொல்லுகிறார் வள்ளல் பெருமான்? இங்கே நிராசையை மனைவி என்று சொல்லுகிறார். நிராசை என்று சொன்னால் ஆசை இல்லாத தன்மையை மனைவி என்று ஒரு உருவகமாக சொல்கிறார். தனக்கு நிராசை வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது ஆசையில்லாத தன்மையாகிய மனைவியும் சாந்தம் என்கின்ற புதல்வன் உதார குணம் என்கின்ற நற்பொருளும் அறிவு என்கின்ற துணைவனும் நிர் ஆங்காரம் அதாவது நான் என்கின்ற அந்த தன்மை இல்லாத நிர் ஆங்காரம் என்கின்ற நண்பனும் சுத்தம் அதாவது சுத்த மனம் என்கின்ற நல் ஏவலும் தான் சொல்லு அசுத்த மனம் அல்ல சுத்த மனம் தன்னை மேல் உயர்த்தக்கூடிய அந்த சுத்த மனமாகிய இந்த நல் ஏவலும் வரு சகல கேவலம் இதை வீடு வரு சகல கேவலம் என்றால் என்ன என்று சொன்னால் இங்கே நாம் அன்புகளுக்கு நிறைய தெரிந்திருக்கும் என்று சொன்னால் அன்பர்கள் எல்லாம் நம்முடைய தயவு திரு நமச்சிவாயம் ஐயா அவருடைய வகுப்பை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த இடத்திலே சகலம் என்பது பிறப்புக்கு உட்பட்ட நிலை. நமக்கு தனு கரண புவன போகங்களாகிய இவைகள் நமக்கு இந்த பிறப்பிலே வாய்த்திருக்கின்றன. இந்த பிறப்பிலே இந்த தனு கரண புவன போகங்களை வைத்து நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த நிலை சகலம் என்று பெயர். அதற்கு அடுத்ததாக நாம் பிறப்புக்கு உட்படாது இந்த தேகம் இல்லாது பாசாந்தகாரத்திலே அழுந்தி கிடந்த அந்த நிலைக்கு பெயர் கேவல நிலை என்று பெயர். அதை கேவல தசை என்றும் சகல தசை என்றும் சைவ சித்தாந்தத்திலே குறிப்பிடுவார்கள். இப்போ இது வள்ளலார் என்ன கேட்கின்றார், ஒவ்வொரு ஆன்மாக்களும் அடைய வேண்டிய இடம் எது என்றால் அதுதான் சுத்த நிலை. சுத்தம் என்பது இறைவனுடைய திருவடியிலே ஒன்றி கலந்து இறைவனே இறைவளாயிருக்கக்கூடிய பெருநிலை. அதனாலே சகலமும் கேவலமும் இல்லாத இடம் என்று சொன்னால் அது எந்த இடம்? சுத்த இடம். அந்த சுத்தமாகிய நிலையை இறைவனே எனக்கு தந்தருடுவாய் என்று கேட்கிறார். நிலை உரு நிராசையாம் உயர்குல பெண்டிரொடு நிகழ் சாந்தமாம் புதல்வனும் நிலைத்து இருக்கக்கூடிய நிராசை ஆசையல்லாத தன்மை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குலப்பெண்டிரோடு. இங்கே வள்ளல் பெருமான் ஒரு உயர்ந்த குலப்பெண்டியரோடு எனக்கு சாந்தமாகிய புதல்வன் சாந்த குணமுள்ள புதல்வன் வேண்டும் என்று கேட்கவில்லை. அன்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வள்ளல் பெருமான் இந்த உலகத்தின் உலக நிலையிலே இருந்து எனக்கு மனைவி வேண்டும், எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு நண்பன் வேண்டும் என்று கேட்கவில்லை. இங்கு வள்ளல் பெருமான் சொல்வது நிராசை என்கின்ற தன்மையை மனைவி என்று சொல்லுகிறார், சாந்தம் என்கின்ற தன்மையை புதல்வன் என்று சொல்லுகிறார், உதார குணம் என்கின்ற அந்த பெருநிலையை நற்பொருள் என்று சொல்லுகிறார், அறிவை துணைவன் என்று சொல்லுகிறார், நிராங்காரத்தை நண்பன் என்று சொல்லுகிறார், சுத்த மனத்தை நல் ஏவல் என்று சொல்லுகிறார், சகல கேவலங்கள் இல்லாத சுத்த இடத்தை அவர் வீடு இடம் என்று சொல்லுகிறார். எனவே இதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக நெறி பெரு உதாரகுணம் எனும் நற்பொருளும், மருள் நீக்கும் அறிவாம் துணைவனும், மலைவரு நிராங்கார நண்பனும், சுத்தமுரு மனம் எனும் நல்லேவலும், வரு சகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வு அருள்வாய். அதாவது நிராசையும் சாந்தமும் உதாரகுணமும் அறிவும் நிராங்காரமும் சுத்த மனமும் சுத்த நிலையிலே வாழக்கூடிய சகல கேவலம் இல்லாத சுத்த நிலையிலே நான் வாழக்கூடிய இந்த நிலையை இறைவனே எனக்கு அருளி செய்யப்பா என்று முருகப்பெருமானிடத்திலே வள்ளல் பெருமான் வேண்டுகின்றார். அலையிலா சிவஞான வாரியே, வாரி என்றால் கடல் என்ற அர்த்தம். அலைவு என்பது, அலைவு என்பது ஒரு எழுத்தினுடைய தன்மை அல்லது மயக்கத்தினுடைய தன்மை, அலைந்து கொண்டே இருப்பது. ஆனால் இறைவன் என்று சொல்லப்படுகின்றவன் ஞான சமுத்திரம், அவனுக்கு அந்த கடலிலே அலை கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே. வள்ளல் பெருமான் புகழ்ந்து சொல்லுகிறார், ஆனந்த அமுதமே குமுத மலர்வாய், குமுத மலரை போல இந்த வாய், மிக அழகான அந்த வாயை உடைய அணிகொள் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் படர்ந்து அழகு பெற வருபொன்மலையே. இங்கே பொற்கொடி என்று தெய்வயானை அம்மையையும் பசுங்கொடி என்று வள்ளியம்மையையும் குறிப்பிடுகிறார். அவருடைய வாய் அந்த குமுத மலரை போல இருக்கின்றது என்று புகழ்ந்து சொல்லுகிறார். ஆக வள்ளி தெய்வயானையோடு இங்கே நீங்கள் கந்தகோட்டத்திலே முருகப்பெருமான் அப்படித்தான் இருக்கிறார். இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு சக்திகளை வள்ளி தெய்வயானை என்று சொல்கிறார்கள். இறைவன் ஞான சக்தியாக இருந்து மூன்று சக்தி உடையவனாக நமக்கு அருள் செய்கின்றார். எனவே அந்த கருத்தை தான் இங்கு வள்ளல் பெருமான் பொற்கொடி பசுங்கொடி ஆகிய அந்த இருவரும் பக்கத்திலே இருந்து ஒரு இது எப்படி சொல்கிறார், ஒரு மலை, ஒரு பொன் மலையிலே ஒரு பக்கம் பசுங்கொடியும் ஒரு பக்கம் பொற்கொடியும் படர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அழகாக ஒருபுறம் வள்ளியும் மறுபுறம் தெய்வயானை அம்மையாரும் இருக்க அருளுகின்ற முருகப்பெருமானே என்று சொல்லுகிறார். தலைவர் புகழ் சென்னை. உண்மையாகவே இன்றைக்கு தலைமைச் செயலகம் அரசியல் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. ஆதி காலத்திலே சமய தலைவர்கள் புகழ்ந்தார்கள், அங்கேதான் பெரிய பெரிய வித்வான்கள் பண்டிதர்கள் ஆஸ்தான பண்டிதர்கள் எல்லாம் சமஸ்தான, அப்படிப்பட்ட சமய தலைவர்களும் கல்வி தலைவர்களும் புகழ்ந்த சென்னை இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் புகழ்கின்ற சென்னையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் புகழ்கின்ற அந்த சென்னை எப்பொழுதும் புகழுடையதாகவே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சென்னையிலே கந்தகோட்டம் என்கின்ற அந்த திருக்கோயிலே வளர்ந்து ஓங்கி அருளாளர்களுக்கு அருளை வழங்குகின்ற, மக்களுக்கு அருளை வழங்குகின்ற கந்த பெருமானி என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக நிராசை சாந்தம் உதாரகுணம், அதாவது உதாரகுணம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு உதவி புரியக்கூடிய, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு சாந்தம் தரக்கூடிய அந்த தன்மை என்று பொருள். அது அறிவு நிராங்காரம் மனம் சுத்த மனமாகிய இவையெல்லாம் பெற்று நான் பருசகல கேவலம் இல்லாத சுத்த நிலையிலே வாழ எனக்கு அருள் புரிகுவா என்ற இந்த பாடலிலே நிறைவு கருத்தாக என்னுடைய உட்கருத்தாக கேட்கின்றார். அந்த கருத்தை நாமும் இறைவனிடத்திலே விண்ணப்பித்து நாமும் இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். இப்பொழுது இந்த பாடலை ஐயா அவர்கள் பாடுவார்கள்.
திருச்சிற்றம்பலம் நிலைவுறும் நிராசையாம் உயர்குலப் பெண்டிரோடு நிகழ்சாந்தமாம் புதல்வனும் நெறிவெறும் உதார குணமெனும் நற்பொருளும் மருளீக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரு நிராங்க சுத்தமுரு மனமெனும் நல்லேவலும் வருசகல கேவலமில்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருள் வருசகல கேவலம் இலாதும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருள் வாய் அலையிலா சிவஞான வாரியே ஆனந்த அமுதமே குமுதமலர் வாழ் பொற்கொடி பசுங்கொடி இருபுறம் அழகு பெறவர் பொன்மலையே தலைவர் புகழ் சென்னையில் கந்த கோத்தத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேலே சண்முகத்துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் எட்டாவது திருப்பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்போம். ஐயா கேக்குதுங்களா?
கேக்குதுங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா.
நல்லதுங்க, சரிங்க, நன்றி. இப்பொழுது நாம் எட்டாவது திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்போம். இந்த பாடல் அன்பர்களாலே மிக அதிகமாக பாடப்படுகின்ற பாடல். மிக எளிமையான கருத்திலே வள்ளல் பெருமான் அவர்கள் மிக எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். ஒருமையுடன் எனது திருவடி என்கின்ற பாடல். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அதாவது ஒருமை என்று சொன்னால் மனம் வாக்கு காயம் என்கின்ற மூன்றும் ஒன்றுபட்டு உன்னுடைய திருவடியை நினைக்கின்ற என்றால் தியானிக்கின்ற என்று அர்த்தம். ஆக மனம் வாக்கு காயங்களினாலே எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை நினைக்கின்றவர்கள் ஞானிகள். அப்படிப்பட்ட அந்த ஞான நிலையை உடைய உத்தமருடைய உறவு எனக்கு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். இங்கே உத்தமர் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து, உத்தமர் என்பதற்கு அந்த காலத்திலே விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். உத்தமர் என்று சொன்னால் யார் என்று சொன்னால், அதாவது அதமன், இது மூன்று வகையாக இந்த மனிதர்களை சொல்வார்கள். அதமர் என்று சொன்னால் தான் மட்டும் வாழ வேண்டும், யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதமர்கள். தானும் வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும், தனக்கும் தீங்கு வரக்கூடாது, அடுத்தவர்களுக்கும் தீங்கு வரக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் மத்தியமர்கள். தான் கெட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் உத்தமர்கள். அப்படி உலக உயிர்களெல்லாம் இன்புற வேண்டி தன்னையே தியாகம் செய்யக்கூடியவராகவும் ஒருமையுடன் இறைவனுடைய திருவடியை என்றும் எண்ணக்கூடியவர்களாகவும் நினைக்கின்ற அந்த உத்தமருடைய உறவு எனக்கு வேண்டும். இந்த பாடலிலே ஒரு அழகான கருத்து, வள்ளல் பெருமான் வேண்டும் வேண்டும் என்று இந்த பாடலை எழுத வேண்டும், ஆனால் தனக்கு ஒருவருடைய உறவு வேண்டாம் என்று இப்போது ஒரு வரி சொல்ல வேண்டும். வள்ளல் பெருமான் எப்படி போட்டார், கலவாமை வேண்டும் என்று போட்டுவிட்டார். அடுத்த வரி இது, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்றார். எனக்கு உறவு வேண்டும், இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் எதிர்மறையிலே போட வேண்டும், ஆனால் பாட்டு அப்படி வரவில்லை. அப்ப என்ன சொல்லுகிறார், உள் ஒன்று வைத்து புறம்பு ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அவர்களோடு உள்ளே ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு அகத்திலே ஒரு கருத்தை வைத்து புறத்திலே ஒரு கருத்தை பேசி மறைத்து பேசுவது, உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறத்திலே ஒன்று பேசுவது ஆகிய அது பொய். உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் உண்மை. ஆக அப்படி அந்த உண்மையை பேசாமல் உள்ளே ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக புறத்திலே பேசக்கூடியவர்கள், அந்த பொய்மை பேசக்கூடியவர்கள் யாரோ, உள்ளதை பேசாதவர்கள் யாரோ, அப்படிப்பட்டவர்களோடு நான் சேரக்கூடாது, அவருடைய உறவு எனக்கு வேண்டாம், அவர்களுடைய உறவை நான் கலவாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். அதற்கு அடுத்ததாக பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். இறைவனுடைய புகழ் ஒன்றுதான் பெருமை, மற்றதெல்லாம் சிறுமை. இந்த உலகத்திலே எவ்வளவோ அறிஞர்களெல்லாம் எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறார்கள், நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ கருவிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பெருமை எல்லாம் ஒரு அளவிலே இருந்தது, ஒரு அளவிலே இல்லாமல் போய்விட்டது. ஆக ஆனால் இறைவனுடைய பெருமை என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதனாலே அவனுடைய பெருமையை பேசினால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். எனவே அவனுடைய பெருமை ஒன்றுதான் பெருமை. எனவே அந்த பெருமை பெறும் நினது புகழ், உன்னுடைய புகழை நான் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும். இன்னொரு கருத்தும் இதை சொல்லலாம், இறைவனுடைய செயல்கள் தான் பெருமையுடைய செயல்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் சிறுமையுடைய செயல்கள். இறைவன் செய்திருக்கக்கூடிய அத்துணை செயல்களும் உயிர்களுக்கு இடம் செய்ய வேண்டும் என்கின்ற பெரும் செயல்கள். அதனாலே அவனுடைய செயல்கள் எல்லாம் பெருமை வாய்ந்தவை, அவைகள் எல்லாம் பெருமையுடைய பெருஞ்செயல்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய பெருமையுடைய பெருஞ்செயல்களை அதை அந்த புகழை பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும் என்கிறார். பொய்மையை பேசவே கூடாது, பொய் பேசவே கூடாது என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டுகின்றார். மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், பெண்களை மருவி வாழக்கூடிய அந்த ஆசையை. இங்கே பெண் ஆசை என்று சொன்னால் எதிர்பாலந்தவர்கள் ஆணாசை என்று ஆணாசை இல்லையா என்று கேட்பார்கள். அப்படியெல்லாம் நான் முன்பு சொன்னது போல வள்ளல் பெருமான் ஆண்பால் பட்டவர் என்பதினாலே அவர் இலக்கண முறைப்படி பெண் என்று எழுதியிருக்கிறார். எனவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது தேக இச்சை, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் கொள்ளுகின்ற அந்த தேக இச்சையை மறக்கவே வேண்டும். வள்ளல் பெருமான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், சந்ததி விருத்தி தவிர மற்ற நேரங்களிலே அந்த தேக இச்சையின் மீது ஆசை வைக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திற்கு நல்ல மக்களை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த செயல் உலகத்திலே இறைவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. போகமும் கழிப்பும் பொருந்துவித்து உயிர்களை ஆகமுட்காக்கும் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதனாலே அந்த போகமும் கழிப்பும் உலகம் இயங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதை தேக இன்பத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. மருவு பெண் ஆசை, இங்கே தேக ஆசை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை மறக்கவே வேண்டும், அதை நான் முற்றுமாக மறந்து விட வேண்டும். அதற்கு அடுத்ததாக சொல்லுகிறார், உன்னை மறவாது இருக்க வேண்டும், உன்னை என்றைக்கும் நான் மறவாமல் இருக்க வேண்டும், என்றைக்கும் உன்னை நான் மறக்க கூடாது என்று வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டுகிறார். மதி வேண்டும், எனக்கு நல்ல ஞானம் வேண்டும், நீ கருணை நிதி வேண்டும், எனக்கு உலக பொருட்கள் எல்லாம் வேண்டாம், நீ கருணை நிதியை கொடு, உன்னுடைய கருணையே எனக்கு நிதி, அந்த நிதி எனக்கு கொடு, நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். அதாவது தேகம் என்பது அருளாளர்களுக்கு மிக முக்கியம், தேகம் போனால் எல்லாம் போய்விட்டது. திருமூலர் சொன்னார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன், என்னையா அந்த உடம்பு, உடம்பெல்லாம் பெருசா, நாம் ஞானத்தை அடைய வேண்டும், ஞானத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இந்த உடம்பு இருந்தால்தான் ஞானத்தை பெற முடியும் என்பது எனக்கு பிறகுதான் தெரிந்தது, அது எனக்கு அனுபவத்திலே வந்தது, உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், இறைவன் இந்த தேகத்திலே உழைகின்றான் என்பதை நான் கண்டுகொண்டேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று அங்கே திருமந்திரத்திலே திருமூலர் குறிப்பிடுகிறார். இப்போது நான் இந்த உடம்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். வள்ளல் பெருமான் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், இந்த தேகத்தை பத்திரமாக பொன்னை போல பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த தேகம் போய்விட்டால் மறுபடியும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை. தேகம் இல்லை என்றால் நாம் இறைவனை வழிபட முடியாது, தோத்திரம் பண்ண முடியாது, உயிர்களுக்கு தொண்டு செய்ய முடியாது, ஞானம் பெற முடியாது. அதனாலே இந்த தேக வலு, தேகம் என்பது நமக்கு அவசியம். அதனாலே இந்த தேகத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் 800 மேற்பட்ட மூலிகைகளை நமக்கு அருளி இருக்கிறார். கரிசலாங்கண்ணி, தூதுவலை, முசுமுசுக்கை முதலிய ஞான மூலிகைகள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனாலே தான் இங்கே நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கின்றார். இந்த வேண்டுகோள்களையெல்லாம் இறைவனிடத்திலே ஒருங்கே ஒரு மாலையாக இறைவனுடைய திருவடியிலே தன்னுடைய வேண்டுதல் மாலைகளை சாத்துகின்றார். தருமமிகு சென்னை, சென்னை என்றைக்கும் தருமத்திலே மிகுந்திருக்கக்கூடியது. இங்கே தருமமிகு என்று சொன்னால் அந்த காலத்திலே மிகுந்திருந்தது, இப்போ மிகுந்திருக்கிறது, நாளையும் மிகுந்திருக்கும். அப்படி என்றைக்கும் அங்கே தருமவான்கள் வாழுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த தருமம் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த சென்னையிலே கந்தகோட்டத்திலே வளர்தலமாகி அந்த திருக்கோயிலே வாழுகின்ற அருளுகின்ற கந்தவேலே என்று தன்னுடைய இந்த பல்வேறு வேண்டுதலையும் அடியாருடைய உறவு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடைய அந்த உறவு எனக்கு வேண்டாம், முதலிலே உறவு வேண்டிய உறவை சொல்லுகிறார், அடுத்தது வேண்டாத உறவை சொல்லுகிறார், அதற்கு அடுத்ததாக பேச வேண்டியதை சொல்லுகிறார், பேசாது இருக்க வேண்டும் என்கிறார். இதெல்லாம் அந்த பாடலுடைய அழகு. இதை நாம் பெரிய அளவிலே சிந்தித்தால் இதை நாம் சுவைக்க சுவைக்க மிக அற்புதமாக இருக்கும். முதலிலே உறவு வேண்டும் என்றார், அதற்கு அடுத்ததாக உறவு வேண்டாம் என்றார், அதற்கு அடுத்ததாக பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்றார், அதற்கு அடுத்ததாக இறைவனுடைய புகழை பேச வேண்டும் என்றார், ஆக அதற்கு அடுத்ததாக மறக்க வேண்டும் என்றார், மறக்காதிருக்க வேண்டும் என்றார். எப்படி அழகாக எதிர்ப்பதமாக போடுகிறார் பாருங்கள். இதெல்லாம் இந்த கவியினுடைய அழகு. இதையெல்லாம் நாம் விரிவாக சிந்திக்க வேண்டும். வள்ளல் பெருமானுடைய திருவருள் அது உங்களுக்கு நிச்சயம் உணர்த்தும் என்பதை சொல்லி இப்பொழுது இந்த பாடலை ஐயா அவர்கள் பாடுவார்கள்.
திருச்சிற்றம்பலம் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடி தொழுக வேண்டும், மதமானத்தை பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், கருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே, சண்முகத்துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. திருச்சிற்றம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. இதிலே பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் என்று சொன்னால், பெருநெறி என்பது நம்முடைய சுத்த சன்மார்க்க நெறிதான், இறைவனுடைய நெறி அதுதான் பெருநெறி. அந்த பெருநெறியாகிய அந்த சுத்த சன்மார்க்க நெறியை, அந்த ஜீவகாரண்ய நெறியை, இறை நெறியை நான் பிடித்து ஒழுக வேண்டும். மதம் என்று சொல்லக்கூடிய மதமான பேய், மதம் என்று சொன்னால் இங்கே இந்த காலத்திலே பேசுகிறவர்கள் அதை மதம் என்று சொன்னால் சமய மதம் என்கிற பொருளிலே சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து, மதம் என்றால் செருக்கு என்று அர்த்தம். செருக்கு ஆகிய அந்த நான் என்கின்ற அந்த செருக்கு என்னை பிடியாமல் இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே மதம் சமய மதம் என்று பொருள் கொண்டாலும் தவறில்லை, அதற்கும் இந்த பாடல் இடம் கொடுக்கின்றது. அதனாலே அது அப்படி சொன்னாலும் தவறில்லை. எனவே இந்த இரண்டு கருத்தும் அங்கே ஏற்கத்தக்கவைதான். இதை அன்பர்களுக்கு ஒரு குறிப்பாக இங்கே நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு அடுத்ததாக 9வது திருப்பாடல் மிக அற்புதமான திருப்பாடல். வள்ளல் பெருமான் என்ன கேட்கின்றார், நான் ஒரு இடத்திலே போய் எனக்கு இதை கொடு என்று நான் யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. வள்ளல் பெருமான் தன்னுடைய அருப்பாவிலே சொல்கிறார், என்னை வெட்டி போட்டாலும் நான் வேறிடம் கேளேன் என்று தன்னுடைய அருப்பாவிலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். என்னை இரண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் ஒரு இடத்திலே போய் கேள் என்று சொன்னால் நான் கேட்க மாட்டேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். என்னை வெட்டி போட்டாலும் வேறிடம் கேளேன். அது இங்கே வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே வேண்டுகின்றார், ஈ என்று எனக்கு கொடு என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும். இங்கே இயல்பு என்றார், இயல்பு என்று சொன்னால் எப்பொழுதும் என்ற அர்த்தம், இயல்பாக நேச்சுரல் என்று சொல்லுகிறார்கள். நேச்சுரலாக எனக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாரிடத்திலும் போய் கேட்கக்கூடாது என்பது எனக்கு நேச்சுரலாக இருக்க வேண்டும், எனக்கு அது இயல்பாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அடுத்ததாக என்னிடம் ஒருவர் இது இடு என்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் என்றார். இங்கே திறம் என்கிறார், என்ன சொல்கிறார், என்னிடம் வந்து ஒருவர் எனக்கு ஈவு இடு என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்லி எனக்கு இதை கொடு என்று என்னிடம் ஒருவர் கேட்பாரானால், எனக்கு இந்த பொருளை கொடுங்கள் என்று என்னிடம் கேட்பாரானால், அந்த அந்த குறிப்பிட்ட பொருளை நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய திறம் எனக்கு வேண்டும். இது திறம் என்கிற வார்த்தைக்கும் இயல்பு என்கிற வார்த்தைக்கும் எவ்வளவு அழகான ஒரு சொல்லை வள்ளல் பெருமான் அங்கே பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். நேச்சுரலாக எனக்கு நான் யாரிடத்திலும் போய் கேட்கக்கூடாது, என்னிடத்திலே ஒருவர் வந்து கேட்டால் அதை நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி என்னிடம் வேண்டும், எனக்கு அந்த திறம் வேண்டும், அந்த எபிலிட்டி எனக்கு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இடுகின்ற போதவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறம், அந்த இல்லை அதாவது நம்முடைய இலக்கியத்திலே சொல்வார்கள், இல்லை என்றுதான் உன்னிடத்திலே வந்து அவன் கேட்கின்றான், அவனிடத்திலே எல்லாம் பொருளை வைத்துக் கொண்டு நீயும் இல்லை என்று சொன்னால் அவன் எங்கே போவான் என்று சொல்லுவார்கள். அவனிடத்திலே இல்லை என்றுதான் உன்னிடத்திலே இல்லை என்கிறார், எல்லாம் வைத்துக் கொண்டு நீயே அவனிடம் இல்லை என்று சொன்னால் இது எப்படி என்று இலக்கியத்திலே பாடல்கள் உண்டு. அதை போல வள்ளலார் சொல்கிறார்கள், அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற அவர்களை இல்லை என்று சொல்லக்கூடும். வள்ளல் பெருமான் அர்த்தாவிலே சொல்கிறார்கள், என்பால் வருபவர்க்கின்றே ஈகின்றேன் 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 என்றே தென்பால் இருந்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என்கிறார்கள். இறைவன் எப்படி என்றால் யார் வந்து எவ்வளவு கேட்டாலும் இறைவன் அள்ளி அள்ளி கொடுக்கின்றான், இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அதற்கு வள்ளல் தன்மை என்று பெயர். வள்ளல் பெருமானும் அப்படிப்பட்ட தன்மை இறைவனிடத்திலே வேண்டி பெற்றுக் கொண்டார்கள். அதனால்தான் நாம் வள்ளல் பெருமானை வள்ளல் பெருமான் என்று ராமலிங்க அடிகளை வள்ளலார் என்று குறிப்பிடுகிறோம். அவர் அருளிலேயும் கொடுத்தார், பொருளிலேயும் கொடுத்தார். இன்றைக்கும் உயிர்கள் அழியாத வண்ணம் அங்கே ஏழை எளிய மக்களுக்கு தர்வச்சாலை என்கின்ற அந்த அற்புத ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டி அதை இன்றைக்கும் அவருடைய வல்லபத்தாலே செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக, இறையாம் நீ என்றும் எனை விடா நிலையும், இங்கே ஒரு முக்கியமான கருத்து. இங்கே வள்ளலார் என்ன கேட்கிறார், இறையாகிய நீ என்னை விட்டுவிடக் கூடாது என்று கேட்கிறார். நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், ஏன் இப்படி அவர் கேட்கிறார், முதலிலே இப்படி சொல்லலாம் இல்லையா, நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் நீ என்றும் எனைவிடா நிலையும் என்று வள்ளலார் சொல்லவில்லை. இதற்கு இது முக்கியமான காரணம், ஆன்மாக்களுக்கு மறதி உண்டு. ஆன்மாக்கள் எப்பொழுதும் இறைவனை நினைப்பதில்லை, மறந்து மறந்து நினைப்பார்கள். துஞ்சலும் துஞ்சல் இதா இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார். அப்படி நாம் நினைப்பதில்லை, இணைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்று வள்ளலா சொல்கிறார். அப்படி நாம் நினைப்பதில்லை. அதனாலே இறைவன் நம்மை விட்டுவிடக் கூடாது, இறைவனுடைய திருவருள் நம்மை விட்டுவிடக் கூடாது. வள்ளலார் பல பாடல்களிலே எழுதுகிறார், நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் என்று வள்ளலார் சொல்கிறார். அப்படியே நான் உன்னை மறந்து விடுவேன், ஏனென்று சொன்னால் எங்களுடைய அறிவு சிற்றறிவு, உன்னுடைய அறிவு பேரறிவு. அதனாலே நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான், ஆனால் இறைவனே நீ என்னை மறக்க மாட்டாய். பிள்ளைகள் தந்தையை மறக்கலாம், தந்தை பிள்ளையை மறப்பதில்லை. எனவே அப்படிப்பட்டவனாக நீ இருக்கிறாய், நீ அருள் மறவாது என்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். நான் உன்னை மறக்கலாம், ஆனால் உன்னுடைய அகிலமெல்லாம் அழித்திடும் நீ அருள் மறவாது என்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார். அந்த பாடலுக்கு ஏற்ப இங்க என்ன சொல்லுகிறார், நீ என்றும் என்னை விடா நிலை, நான் எப்படிப்பட்ட நிலைக்கு போனாலும் சரி இறைவனே நீ மட்டும் என்னை கைவிட்டு விடாதே, என்னை நீ விட்டு விடாதே என்று கேட்கிறார். அதற்கு அடுத்ததாக, நான் என்றும் உன் நினைவிடா நெறியும், உன்னுடைய நினைவையிலிருந்து நான் என்றைக்கும் நீங்காத நெறியையும் இங்கே எனக்கு தான். இங்கேயும் சிந்திக்க வேண்டியது, அங்கே இணைவிடா நிலை என்கிறார், இங்கே இணைவிடா நெறி என்கிறார். இறைவனை தொடர்ந்து வழிபடுவது என்னுவது ஒரு நெறி. நெறி என்பது மனித வாழ்க்கையை மேல்நிலைக்கு உயர்த்துவது. அதனாலே இறை வழிபாடு இறைவு என்பது இங்கே நெறி என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, அயலார் நிதி ஒன்றும் நயவாஸ்மணமும், அயலார் என்றால் அடுத்தவர்கள், அடுத்தவருடைய பொருளை நான் விரும்பக்கூடாது. பிறர் செல்வம் நமக்கு வந்துவிட வேண்டும், அவர் சொத்து நமக்கு வந்துவிட வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது. அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும், அப்படி அயலாருடைய நிதியை விரும்பாத அந்த தன்மையும் மெயின் இலை நின்று நெகழாத திடம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான தகுதி இது, மெயின் இலை நின்று நெகழாத திடம் உறுதி. நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே சென்று கொண்டிருப்போம். இடையிலே நமக்கு சோதனைக்காகவே பல செயல்கள் தோன்றும். ஒரு தீய வழியிலே பொருள் ஈட்டுவதற்கான வாய்ப்பு வரும், இல்லை என்றால் வேறு ஏதாவது வரும். அப்படி வருகிற போது நாம் இந்த அந்த நெறிக்காக நாம் வாழக்கூடிய அந்த கொள்கைக்காக நாம் அதை இப்பொழுது நமக்கு வரக்கூடிய பொருளுக்காக அந்த கொள்கையை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது. அதுதான் திடம். விஞ்ஞானத்திலே ஒரு உயிரை கொன்றால் உனக்கு ஒரு கோடித்து ரூபாய் நான் தருகிறேன் என்று சொன்னாலும் ஒரு உயிரை நான் கொல்ல மாட்டேன், எனக்கு அந்த கோடி ரூபாய் பெரிதல்ல என்று சொல்லுவதுதான் அந்த நெறி. எனவே அந்த சித்த சன்மார்க்க நெறியிலே வள்ளல் பெருமான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெறியிலிருந்து என்றைக்கும் நாம் நீங்கக்கூடாது. மெய்யான நெறியிலிருந்து நாம் நீங்கக்கூடாது என்றால் நமக்கு ஒரு திடம் வேண்டும், ஒரு வைராக்கியம். இதை வேதாந்தத்திலே பாடம் சொல்லுகிறவர்கள் வைராக்கியம் என்று சொல்லுவார்கள். அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார். அந்த வைராக்கியம் எனக்கு வேண்டும் அப்பனே என்று கேட்கிறார். மெய் நிலை நின்று நிகழாத திடமும் உலகில் தீ என்று தே என்று நா என்று துரதமை தீங்கு சொல்லாத தெளிவும். மிக அற்புதமான கருத்து. இங்கே இரண்டு கருத்து சொல்லுவார்கள், ரெண்டுமே இங்கே அதுக்கு அந்த பொருளை சொல்லலாம். முதல் கருத்து தீ என்று நா என்று தே என்று பிறர் தமை என்றால் நான் அடுத்தவர்களை சீ நாய் பே என்று அவர்களை தீங்கு சொல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அவரவர்களுடைய வினைக்கு தக்கபடி அவரவர்களுக்கு தனுகரண போன போகங்களும் அறிவும் அமைந்திருக்கிறது. அவனுக்கு வினையினாலே அறிவு குறைந்திருக்கிறது, அதனாலே அவன் தீய செயல்களிலே ஈடுபடுகிறான். அல்லது அவனுக்கு தீவினை அவனுக்கு அப்படி உறுத்து வந்து ஊட்டி அவனை அப்படி செய்விக்கின்றது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களை நாம் ஏதும் சொல்ல மாட்டோம். நாம் என்ன செய்வோம், இறைவனே இவர்களுக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று இறைவனிடத்தை நாம் பிரார்த்திப்போமே ஒழிய யாரையும் நாம் சீ பேய் நா என்று பிறர் தம்மை நாம் பேச மாட்டோம். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், சீ என்று பே என்று நா என்று பிறர் தமை அடுத்தவர்கள் நம்மை சொல்லாதபடி நாம் வாழ வேண்டும். என்னையா இவன் ஏதோ இவ்வளவு பேசுகிறான், நடத்தை ஒன்றும் சரியில்லையே, என்னையா இவன் இப்படி இருக்கிறான் என்று அடுத்த உலகத்தார் நம்மை தீங்கு சொல்லாதபடி வாழுகின்ற தன்மை எனக்கு தந்தருளுவா என்று இரண்டு பொருளிலேயும் எழுதியிருக்கிறார்கள் உரையிலே. அதனாலே இது இரண்டும் ஒப்புக்கொள்ளத்தக்கது, இதுல எந்த விதமான குறையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையும் பிறர் தம்மை தீங்கு சொல்லாத அந்த தெளிவையும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய். திறம் என்று சொன்னால் அந்த உறுதியான அந்த வாய்மைத்தன்மையும் தூய்மையையும் தந்து உன்னுடைய திருவடிக்கு என்னை ஆளாக்குவாய். தாய் ஒன்று சென்னை, தாயை போன்ற அந்த தயவுடைய அந்த சென்னையிலே கந்த கோட்டத்திலே வாழுகின்ற முருகப்பெருமானே, நான் இந்த வேண்டிய இந்த எல்லாவற்றையும் எனக்கு தந்தருடுவாய் என்று வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக கேட்கிறார். இவையெல்லாம் படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க எப்படி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர் கற்றனை தூறும் அறிவு என்பது போல இந்த தெய்வமணி மாலை பாடல்களையெல்லாம் ஒரு நாளைக்கு முழுக்க ஒரு 24 மணி நேரம் இதை தோண்டி தோண்டி சிந்தித்தாலும் அதற்குள்ளே அத்துணை அரிய பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுதும் போல அன்பர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த உரை இருக்கிறதே தவிர இது முழுமையானது அல்ல என்று சொல்லி இந்த வள்ளல் பெருமான் வேண்டிய இந்த வேண்டுதல்களை எல்லாம் நாமும் இறைவனிடத்திலே வேண்டி விண்ணப்பிப்போம். இப்பொழுது ஐயா அவர்கள் இந்த பாடுவார்கள், இந்த பாடலை பாடுவார்கள். அடுத்த பாடல் நிறைவு பாடல், மிக எளிமையான பாடல், நாம் விரைவிலேயே நிறைவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது ஐயா அவர்கள் இந்த பாடலை பாடுவார்கள்.
திருச்சித்தம்பலம் என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போதவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் நினைவிடா நிலையும் நான் என்றும் உள் நினைவிடா நெறியும் அயலா நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய் நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் தீ என்று
சே என்று நாய் என்று பிறதம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் இரமொன்று வாய்மையும் ஊய்மையும் தந்து நீ திருவடி காலாக்குவாய் தாய் ஒன்று சென்னையில் கந்த கோத்தத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே சண்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிக்கம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்ததாக நிறைவு பாடல், மிக அற்புதமான பாடல். அதாவது ஒவ்வொரு பாடலுமே ஒரு கோடி, ஒரு கோடி என்பது கூட வள்ளல் பெருமானுடைய பாடல்களுக்கு மிக குறைந்த இதுதான். அதனாலே ஒவ்வொரு பாடலும் ரத்தினமாக முத்தாக இங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இந்த 10வது பாடல் இன்றைக்கு நிறைவு பாடல் இது. இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், பேச்சு என்கின்ற அந்த தன்மையை மையமாக வைத்து இங்க பேசுகிறார். சில பேர் என்ன பேசுகிறார்கள், ஏதேதோ பேசுகிறார்கள். இறைவனுடைய அந்த தன்மை தெரியாது இந்த உலக மயக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி பேசுகிறார்களா, கரையில் வள்ளலார் கரை காகம்தான் கரையும், காகம் கா கா என்பதை கரைதல் என்று சொல்வார்கள். தமிழிலே ஒவ்வொரு பறவை கத்துவதற்கும் ஒரு ஒரு அதற்காக சொல் இருக்கிறது. மற்ற பறவைகளுக்கெல்லாம் மரியாதையாக இருக்கும், கா கா என்று காகம் கத்துவதை நம்மால் கேட்பதற்கும் முடியாது, அது ஒரு இனிமையாக கூட இருக்காது. அதை போல கரையில் கத்துக்கிற போது வீண் கதையெல்லாம் உதிர் கருங்காக்கை போல் கதறுவார். ஏதேதோ பேசுவான், ஏதேதோ செய்வான், அரசியல் என்பான், இது என்பான், அது என்பான், அவன் என்பான், இவன் என்பான், ஏதேதோ தேவையில்லாத எல்லாவற்றையும் பேசுவான். கரையில் வீண் கதையெல்லாம் உதிர் கருங்காக்கை போல் கதறுவார். வள்ளல் பெருமான் எப்படி வார்த்தை போடுகிறார் பாருங்கள், பெரிய கருங்காக்கை, கரிய காக்கை கா கா என்று கத்துவது போல எதையதையோ இந்த உலகத்திலே பேசுகிறார்கள். கல்லுண்ட தீ கந்தம் நாரிட, கல் குடித்த அந்த நாற்றம் வர, ஊத்தை காதம் நார, தன்னுடைய வாயிலே இருக்கக்கூடிய அழுக்கு பல காத தூரங்களுக்கு நாறும்படியாக, இரு நாரிட காதம் நாரிட, உரு கடும் பொய் இரு காதம் நார, ஏதேதோ பொய்களை சொல்லுகிறார்கள், ஏதேதோ பேசுகிறார். அந்த பொய்யை கேட்கிற போது நம்முடைய இந்த இரு காதம், அது இரண்டு காத தூர எல்லைக்கு அந்த நாற்றம் எழுகிறது. காதம் நார கந்தம் நாரிட, ஊத்தை காதம் நாரிட, உரு கடும் பொய் இரு காதம் நார. இங்கே இரு காதம் என்ற இங்கேயும் இரண்டு பொருள்பட எழுதியிருக்கிறார்கள். நான் உங்களுடைய இரு காதம் என்று சொன்னால் இரண்டு காதுகளும் வலிக்கும்படியாக, நாறும்படியாக, இரண்டு காதுகளும் வலி ஏற்படும்படியாக என்றும் பொருள் எழுதியிருக்கிறார்கள். இரண்டு காத தூரம் வரைக்கும் அந்த அவருடைய பொய் நாறுகிறது என்றும் எழுதியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இங்கே அவர்களுடைய அந்த பொய்யை தூற்றுவதாக இங்கே இருக்கிறது. இரு காதம் நார வரையில் வாய் கொடு தர்க்க வாதமிடுவார். இந்த வாதம் இடுவதற்கு இப்படி காக்கை போல கத்தி தான் கல்லுண்ட அந்த நாற்றம் வரவும் பல் நாற்றம் எழவும் அப்படியெல்லாம் வாதம் செய்கின்றார்கள். வரையில் வாய் கொடு தர்க்க வாதமிடுவார், சிவ மனங்கமல் மலர்வாய் மலர் பொன் வாய்க்கு மௌனம் இடுவார். இங்கே இரண்டு கேட்டகரியிலே வள்ளலார் சொல்லுகிறார். ஒருவன் பேச வேண்டிய பேச்சு விட்டு விட்டு ஏதேதோ பேசுகிறான், பொய்யை பேசுகிறான், வாதம் பண்ணுகிறான். இப்படி பேசுகிறவர்கள் ஒரு வகையினர், ஒரு கேட்டகரி, ஒன் கேட்டகரி. இரண்டாவது சிவமனம் கமழக்கூடிய இந்த வாய்க்கு சிவபஞ்சாட்சரம் இறைவனுடைய பெயர் நல்ல வார்த்தைகள் தோத்திரங்கள் அருளாளனுடைய பாடல்களை எல்லாம் பாட வேண்டிய இந்த வாய்க்கு மௌனம் இடுவார். அவன் மௌனமாக இருக்கிறான், நல்லதை பேசவில்லை. இப்படி இருக்கிறவர்கள் ஒரு சாரார். ஒரு சாரார் பேச வேண்டியதை விட்டுவிட்டு ஏதேதோ பேசுகிறார்கள், ஒரு சாரார் நல்லதை பேச வேண்டும் அதை பேசுவதே இல்லை ஆகிய இந்த இரண்டு பேரையும் மூடர் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். வரையில் வாய் கொடுதற்க வாதமிடுவார், மனங்கமல் மலர் பொன்வாய்க்கு மௌனமிடுவார். இவரை இந்த இரண்டு பேரையும் மூடர் என ஓதுறும் வழக்கு நல்வழக்கு எனினும், இந்த இரண்டு பேரையும் மூடர்கள் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள், அந்த வழக்கு நல் வழக்குத்தான், அவர்கள் அப்படி சொல்லுவது நல்லதுதான். எனினும் அப்படி அவர்கள் சொன்னாலும் நான் உரையில் அவர் தமை உராது உனது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருளுவாய். முருகப்பெருமானே எம்பெருமானே, இந்த வாதமாடக்கூடிய இந்த பொய் பேசக்கூடிய இந்த காக்கை போல கத்துகிறவர்களோடு நான் சேரக்கூடாது. பேச வேண்டியதை பேசாமல் மௌனமாக அமைதியாக சிவமனம் கமழுகின்ற வாய்க்கு மௌனத்தை போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்திருக்கிறார்களே, இவர்களுடைய உறவும் எனக்கு வேண்டாம். யாருடைய உறவு எனக்கு வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய புகழை பேசுகின்றவர்கள், உன்னுடைய பெரும் புகழை பேசுகின்றவர்கள், உன்னுடைய திருவடி புகழை பேசுகின்ற அந்த உத்தமரதம் உறவு, அந்த உத்தமருடைய உறவு எனக்கு வேண்டும். உரையில் அவர் தமை உராது உனது புகழ் பேசும் இறைவனே, உன்னுடைய புகழை பேசக்கூடிய அவரோடு உறவு பெற தருவாய். அப்படிப்பட்ட அந்த பெரிய மகான்களுடைய அந்த ஞானிகளுடைய உறவை, உன்னை வழிபட்டு உன்னை என்றைக்கும் பேசக்கூடிய அந்த பெரியவர்களுடைய உறவை எனக்கு அருளுவாய். உயர் தெய்வயானையோடு, தெய்வயானை அம்மையாரோடு குறவர் மடமானும், அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி என்கின்ற இரண்டு சத்தியவார்களோடும் உள் ஓப்புரு குணக்குன்றமே, உள்ளே இருந்து அங்கே அந்த திருக்கோயிலே உள்ளே இருந்து அருள் செய்யக்கூடிய குணக்குன்றமே, தரையில் உயர் சென்னை. என்ன இது தரையில் உயர் சென்னை என்று சொன்னால், தரையில் உயர் சென்னை என்று சொன்னால் உயர்ந்த தன்மை உடையது என்று அர்த்தம். பொதுவாக சென்னை உயரத்திலே இல்லை, சென்னை கடல் மட்டத்திலே இருக்கிறது. அதனாலே இது தரையில் உயர் என்று சொன்னால் தரையிலே உயர்ந்த என்று பொருள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. தரணியிலே உயர்ந்த, செல்வத்திலே உயர்ந்த, கல்வியிலே உயர்ந்த, புகழிலே உயர்ந்த சென்னை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சென்னையிலே கந்தகோட்டத்திலே வளர்தலமாகிய அந்த கந்தகோட்ட தலத்திலே இருக்கக்கூடிய கந்த பெருமானே, மிக குளிர்ந்த முகத்தை உடையவனாகி தூய மணியாக ஒளிர்ந்து உன்னை உள்முகமாக சிந்திப்போர்க்கு நீ அருள் கொடுத்து காட்சி தருகின்ற தெய்வமணியானவனே என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே பேசுகின்றார். இதிலே ஒரு முக்கியமான கருத்து, வள்ளல் பெருமான் சுப்பிரமணியம் என்கின்ற விளக்கத்தை எழுதியிருக்கிறார். அதிலே ஆறு பட்டைகளை உடைய மணி ஒன்று இருக்கிறது, அது நம்முடைய தேகத்திலே இருக்கிறது. அந்த மணியைத்தான் சுப்பிரமணியம் என்று குறிப்பிடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கருத்து ஞான கருத்து, அகமுக கருத்து, அனுபவ கருத்து. அதற்கு நாம் வெளிப்படையாக விளக்கம் சொல்ல முடியாது, அதை அனுபவத்திலே நாம் அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் எனக்கும் அதற்கு விளக்கம் தெரியாது. நான் நூலிலே படித்திருக்கிறேன், உரைநடையிலே படித்திருக்கிறேன், வள்ளல் பெருமான் இப்படி சொல்லியிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு அனுபவம் இல்லை என்பதனாலே அது பற்றி விருத்து பேசுவதற்கு நான் அஞ்சுகிறேன். அதனாலே அன்பர்கள் அந்த கருத்தையும், சுப்பிரமணியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியையும், உரைநடை ஆடியோவாக இருக்கிறது அதையும் கேட்கலாம். அன்பர்கள் பல பேர், துரையா போன்றவர்கள் அதை விரித்து பேசியிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அதையும் கேட்கலாம். இதை அன்பர்கள் அவரவருடைய சிந்தனைக்கு தக்கபடி சிந்திக்க வேண்டும் என்று நான், நம்முடைய தம்பையா அவர்கள் கூட இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் என்று எனக்கு நினைவு இருக்கிறது நம்முடைய நிகழ்விலே. எனவே அவற்றையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 10 பாடல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 10வது பாடலுடைய நிறைவு கருத்து, பேச வேண்டியதை பேசாது இருக்கிறார்கள், அவர்களோடு நான் சேரக்கூடாது. பொய் பேசுகிறார்கள், வாதம் இடுகிறார்கள், அவர்களோடு நான் சேரக்கூடாது. இறைவனே, உன்னுடைய புகழை பேசுகின்ற அடியாரோடு எனக்கு உறவு வேண்டும், அந்த உறவை எனக்கு நீ பெற்றுத்தர வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த 10வது பாடலை கேட்கிறார் என்று சொல்லி இப்பொழுது இந்த பாடலை ஐயா அவர்கள் பாடுவார்.
திருச்சிற்றம்பலம் கரையில் வீண் கதையலாம் முதிர் கருங்காக்கை போல் கதறுவார், கல்லுண்ட தீக்கந்தம் நாரிட ஊத்தை காதம் நாரிட உருகடும் பொய்யிரு காதம் நார வரையில் வாய் கொடுத்தர்க்கவாதமிடுவார், சிவமனங்கமல் மலர்பொன் வாய்க்கு மௌனமிடுவார், இவரை மூடரன ஓதுரு வழக்கு நல் வழக்கெனினும் நான் உரையில் அவர் தமையுறாது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருள்வாய். உயர் தெய்வ யானையோடு, உயர் தெய்வ யானையோடு குறவர் மடமானும் உள்ளுவப்பொரு குணக்குன்றமே. தரையுள் உயர் சென்னையில் கந்த கோட்ட சொல்வலர் தலமுங்கு கந்த வேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. திருச்சிற்றம்பலம்.
ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் சிறந்த சன்மார்க்க சீலர். நம்முடைய தர்மசாலையிலே உணவு கொடுக்கக்கூடிய பணிகளுக்கெல்லாம் பெரும் பகுதி அவர்களை சாரும். அவர்கள் அப்படி பல அன்னதான பணிகளை செய்து வருகின்றார்கள். அவர்கள்தான் தனலட்சுமியுடைய தந்தையார், என்னுடைய மாமனார். அவர்கள் பல ஆண்டு காலம் சன்மார்க்க நெறியிலே இருந்து அந்த நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு அது இறைவனுடைய ஒரு ஏற்பாடாக இன்றைக்கு அவர்கள் அந்த பாடலை பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. வள்ளல் பெருமான் அவர்கள் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கேட்பதற்கும் அவர் பாடுவதற்கும் வள்ளல் பெருமான் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த தெய்வமணி மாலையிலே 10 பாடல்களிலே, அந்த 10 பாடலில் ஒவ்வொரு பாடலிலேயும் இருக்கக்கூடிய அந்த பெருந்தொடர்களை மாத்திரம் நான் சொல்லி இந்த சொற்பொழிவு நிறைவு செய்கிறேன். முதற் பாடலில் இருக்கக்கூடிய பெருந்தொடர், எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின்பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உயிகின்ற நாள் எந்த நாள் என்பதுதான் பெருந்தொடர். இந்த கருத்து உன்னுடைய திருவடியினுடைய மனத்திலே நிலைக்க வேண்டும், அதற்கு அருள் செய்குவாய் என்பது. அதற்கு அடுத்ததாக இரண்டாவது பாடலிலே இருக்கக்கூடிய பெருந்தொடர், கயவரை கூடாது அருள். இந்த உலகமே பெரிது, இந்த உலக சுகமே பெரிது என்று சொல்லக்கூடிய அந்த கயவரை நான் அவரோடு நான் உறவு செய்யக்கூடாது என்று இறைவனிடத்திலே வேண்டுகிறார். அதற்கு அடுத்ததாக இந்த என்மொழி படியின்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவேன் என்பது மூன்றாவது பாடலுடைய பெருந்தொடர். இறைவனே, என்னுடைய மனம் இப்படி தேக இச்சையிலே போய் விழுகிறது, என்னுடைய அறிவு சொல்வதை கேட்காமல் என்னுடைய அறிவை அது மனம் கட்டுப்படுத்த நினைக்கிறது, நான் என்ன செய்கிறேன், எனக்கு அருள் செய்வா என்பது மூன்றாவது பெருந்தொடர். நான்காவது பெருந்தொடர், அதாவது வானவரை மதியெண்ணில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்தும் மதியேன். கள்ளமரும் உள்ளமுறும் நின்பதம், அதாவது இந்த வார்த்தை நின்பதமலால் வேறு கடவுளர் பதத்தை நான் வழிபட மாட்டேன் என்பது இங்கே இருக்கக்கூடிய பெருந்தொடர். இறைவனுடைய அடியார்களைத்தான் நான் வணங்குவேன், உன்னுடைய திருவடியை வணங்குவேனே அன்றி வேறு ஒருவரையும் வழிபட மாட்டேன் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அதற்கு அடுத்ததாக ஐந்தாவது பாடலுடைய கருத்து, பதிபூசை செய்வதனாலே அசுத்த மனம் சுத்த மனமாக மாறும். அப்படி செய்து வர செய்து வர பதியோகம் நமக்கு உண்டாகும். பதியோகம் உண்டானால் அந்த பதியோகம் ஏற்படக்கூடிய அந்த நிறைவு நிலையிலே நம்முடைய அறிவிலிருந்து பாசம் நீங்கும். பாசம் நீங்கினால் நமக்கு மெய்ஞானம் உண்டாகும். மெய்ஞானம் உண்டானால் வரவு போக்கற்ற நிலை கூடும். இங்கே இருக்கக்கூடிய பெருந்தொடர் வரவு போக்கற்ற நிலை கூடும் என எனதுலே வந்துணர்வு தந்த குருவே என்பது இந்த ஐந்தாவது பாடலுடைய பெருந்தொடர். ஆறாவது பாடலுடைய பெருந்தொடர் மிக அற்புதமான தொடர், இந்த எழுவரும் இவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய், இவர்களும் இவர்களுக்கு சொந்தக்காரர்களும் என்னை பற்றக்கூடாது என்று, பாவங்கள் தன்னை பற்றக்கூடாது என்று வள்ளல் பெருமான் வேண்டுவது ஆறாவது பெருந்தொடர். ஏழாவது பெருந்தொடர், வரு சகல கேவலம் இல்லாத இடமும் பெற்று வாழ்கின்ற வாழ்வருளுவாய், அதாவது பிறப்பே அல்லாத நிலையும் பிறப்புக்கு உட்பட்ட நிலையுமாகிய இந்த பிறப்புக்கு உட்பட வேண்டியது ஆனால் உட்படாமல் பாசாந்தகாரத்திலே மலங்களோடு கட்டுண்டிருந்தது, அது கேவலம் பிறப்புக்குட்பட்ட சகலமாகிய இந்த இரண்டு நிலையும் நீங்கி சுத்த நிலையிலே உன்னுடைய திருவடியிலே வாழ வேண்டும் என்பது அது ஏழாவது பெருந்தொடர். எட்டாவது பெருந்தொடர், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அந்த பாடலே இருக்கக்கூடிய அந்த பாடலே ஒரு பெருந்தொடராக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொன்றாக வள்ளல் பெருமான் இதை கேட்கிறார். அதை போல ஒன்பதாவது, திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்தினின் திருவடிக்கு ஆளாக்குவாய் என்பது அங்கே அந்த ஒன்பதாவது பெருந்தொடர். பத்தாவது பெருந்தொடர், அந்த உரையில் அவர் தமை உடாது உனது புகழ் பேசும் அவரோடு உறவு பெற அருளுவாய் என்பது ஆகிய இந்த 10 பாடல்களை இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு இங்கு நம்மையெல்லாம் கூட்டி வைத்திருக்கிறது என்று சொல்லி, எப்பொழுதும் சொல்வது போல நான் பேசி இருக்கக்கூடியது உண்மையாக நான் பேசியதல்ல, வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்த அதை நாம் இங்கே சொல்லி இருக்கிறோம். இது மிக 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 குறைவான ஒரு விளக்கம், 0.0001 என்று சொல்வார்கள் அதை போல ஒரு பின்ன எண்ணில இருக்கக்கூடிய ஒரு விளக்கம் இது. இது முழுமையான விளக்கம் அல்ல என்பதை அன்பர்களுக்கு சொல்லி, இதற்கும் மேற்பட்ட பல விளக்கங்கள்ல அறிஞர்கள் பெருமக்கள் அள்ளி இருக்கிறார்கள். என்னையும் விட மிகப்பெரிய அனுபவஸ்தர்கள் இந்த உலகத்திலே இருந்து, மிகப்பெரிய மகான்கள் ஞானிகள் இந்த உலகத்திலே இருந்து இந்த பாடல்களை எல்லாம் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். எனவே இது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் வேண்டும் என்று சொல்வது போல, விளக்கு நன்றாக எரிவதற்கு இதை தூண்டி விடுவது என்பது போல நாம் இதை இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம். எனவே அன்பர்கள், இந்த நான் பேசியதிலேயோ அம்மையாரும் ஐயா அவர்களும் பாடினார்கள் அந்த பாடியதிலேயோ குறை இருந்தால் அதை பொறுத்து கொண்டு எங்களுக்கு அருள் செய்து அருள வேண்டும் என்று வேண்டி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். குற்றம் புரிதல் எமக்கியல்பே, குணமாய்க்குழல் உனக்கியல்பே, சிற்றம்பலவா இனிச்சிறியேன், செப்பு முகமன் யாதுளது, செற்றந்தடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் பேர்தித்தே, இற்றைப்பூவே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே. நன்றி, வணக்கம். நேரம் கூடுதலாக எடுத்துக்கொண்டேன், அதற்காகவும் நான் உங்களிடத்திலே என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி ஆனந்த பாரதி ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. இன்னைக்கு வந்து நேரம் எடுத்துட்டா கூட பரவாயில்ல, பட் கருத்துக்களை நீங்க ரொம்ப சிறப்பாகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருந்தீங்க. தனலட்சுமி அம்மா பாட முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உங்களுக்கு உடம்பு சரியில்லாத நிலையிலும் நம்ம ஞானவேல் ஐயா அதுக்கு பதிலாக பாடினது ரொம்ப சிறப்பா இருந்தது. பெருமானவர்களால இன்னைக்கு அவருடைய பாடல்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது, ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ பொறுப்பாகாமை ராஜியம்மா வாசிப்பார்கள்.
அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி பொறுப்பாகாமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவரு பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய ஒருமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி. தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சி. அன்பர்கள் தங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் நம்மளுடைய ஆனந்தி பாரதி ஐயா அவர்களை கேட்கலாம். இப்போது
ஆனந்த பாரதி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த 7வது பாட்டுல வந்து சகல திசை கேவல திசைன்னு சொன்னீங்க இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா?
நிச்சயமாங்க ஐயா. அதாவது உயிர்கள் அனுபவிக்கின்ற நிலை வந்து 3 நிலையாக சொல்லப்படுதுங்க. அதுல வந்து முதல்ல இருப்பது கேவலம், அதற்கு அடுத்ததாக சகலம், அதற்கு அடுத்ததாக சுத்தம் என்று 3 நிலைகளை வந்து நம்முடைய பெரியோர்கள் சாஸ்திரங்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா கேவல நிலை அப்படின்னா என்னன்னா, நாம சிவபதி நாம வந்து பதிவிளக்கம் பார்க்கும்போது அந்த முதற் பாடல்ல இதை விரிவா பேசணும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு அதாவது அதை நீங்க திரும்ப கேட்கணுங்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னா, ஆன்மாக்கள் எல்லாம் வந்து மாயையில கட்டுண்டு பாசாந்தகாரத்துல இருக்கு, பாசாந்தகாரத்துல இருக்கு. அதாவது இருள சூழ்ந்து ஆன்மாக்கள் இருக்கு, அது இன்னும் பிறப்புக்கு வரல, ஆனா மாயையிலிருந்தும் நீங்கல. அப்படி பிறப்புக்கு உட்படாது பாசாந்தகாரத்துல ஆன்மாக்கள் அங்க சிற்றணு பசுவாகி அருகி கிடக்கிறதுன்னு வள்ளல் பெருமான் விண்ணப்பத்துல எழுதியிருக்காங்க. அப்படி அந்த பெரு விண்ணப்பத்துல எழுதியிருக்கிறது மாதிரி அப்படி சிற்றணு பசுவாகி ஆன்மாக்கள் பாசாந்தகாரத்துல அருகி கிடக்கிறதுக்கு பேர் வந்து கேவலம்னு பேருங்கயா. இப்ப இறைவன் என்ன பண்றான்னா, இறைவன் பெருங்கருணையுடையவன், ஐயோ இந்த நம்மை போலவே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள்லாம் இப்படி வந்து மாயையில கட்டுண்டு ரொம்ப துன்பப்படுது என்று சொல்லி அவன் இந்த உலகம் எல்லாம் இந்த மாயை அடிப்படையாக வைத்து இந்த உலகம் எல்லாம் அமைத்து தனுகரண புவன போகங்கள் எல்லாம் அமைச்சு அந்த உயிரை ஒரு உடம்புக்குள்ள எடுத்து விடுறார் தன்னுடைய திருவருட்சத்தினால. அப்படி விடக்கூடிய அந்த தன்மை நம்ம பிறப்பு ஏற்படுது நமக்கு. அப்ப அந்த பிறப்பு ஏற்படக்கூடிய அந்த பிறப்பு தன்மை பிறந்த பிறகு அந்த தன்மைக்கு பெயர் ஹலோ ஐயா கேக்குதுங்களா? அடுத்ததாக இந்த சகல தசையிலிருந்து இந்த நாம திருவுருள் முயற்சி செய்து ஜீவகாரணியம் செய்து சத்திசாரம் செய்து ஆன்ம நன்முயற்சி செய்து சன்மார்க்க நெறியில நிற்கும் போது இந்த நிலையிலிருந்து நாம் மேலே இறைவனுடைய திருவடியிலே நாம இறைவனும் நாமும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு பெயர் சுத்த நிலைன்னு பெயரு. வள்ளல் பெருமான் அதான் கேட்கிறாங்க, வரு சகல கேவல கேவலம் இல்லாத இடம். இறைவனுடைய சுத்த நிலை சகல நிலையும் கேவல நிலையும் இல்லாத இடம். அங்க சுத்தம் மட்டும்தான் இருக்கு. அங்க அங்க மரணமில்லாத பெருவாழ்வு ஞான தேக வாழ்வு மாத்திரம் இருக்கு. அதனால அந்த பேரின்ப வாழ்வு தான் வள்ளல் பெருமான் தனக்கு வேண்டும்னு கேட்கிறார். அதுதான் சுத்த நிலை, அதுதான் சகலமும் கேவலமும் இல்லாத நிலை.
நன்றிங்கய்யா.
நன்றிங்கய்யா, ரொம்ப மகேஷ்.
ஐயா வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா?
ஐயா நான் ராஜகிருஷ்ணன் ஐயா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஐயா
அம்மா வணக்கம்மா.
அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. தனலட்சுமி அம்மாவோட பாட்டு ரெண்டு பாட்டு கேக்குறதுக்கு நாங்க கொடுத்ததுக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு. அவங்க உடம்பு சீக்கிரமே சரியாகணும்னு வேண்டிக்கிறோம் ஐயா. தனலட்சுமி அம்மாவுக்கும் பாட்டு கேக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்ததுயா. அவரை போலவே அவருடைய பொண்ணு பாடுறாங்கிறது இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்ததுயா. அவருக்கும் நன்றி. ஏன் அற்புதமான தெளிவான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. ஐந்தாவது பாடல் பதிப்பூசை பதியோகம், அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கு. பதிப்பூசை பதியோகம் அதை பத்தி.
நிச்சயமா நிச்சயமா. அதாவது இங்க பதி பூசை நாங்கம்மா, பதினா இறைவன் அப்படின்னு அர்த்தங்கம்மா. இறைவனுக்கு செய்யப்படுதுன்ற பூசை. பூசை என்பது என்னன்னா அதாவது இந்த மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை பண்றதும் உண்டு, அகப்பூசையும் பண்ணலாம். அகப்பூசை என்பது இறைவனை தொடர்ந்து நினைத்து வழிபடுவது. அது வந்துங்கம்மா. இது வந்து புறப்பூசை. பூசையில புறப்பூசை அகப்பூசைன்னு இருக்கு. அகப்பூசை என்பதுதான் யோகம். புறப்பூசை என்பது நம்ம கிரியைன்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொன்னாரா என்ன சொன்னாருன்னா, இப்ப நம்ம மனசுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும் இல்லைங்களா முதல்ல. இப்ப வள்ளல் பெருமான் இந்த பாடல்கள் எல்லாம் நமக்காக அருளி செய்திருக்கிறார், அவருக்காக இல்ல. இப்ப நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கும், இப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும், நமக்கு ஏதோ ஒண்ணு அப்படின்னா நமக்கு முதல்ல போகாது. நமக்கு முதல்ல என்னன்னா இறைவனிடத்துல ஒரு பூஜை பண்ணணும். உங்க இறைவனிடத்துல ஒரு பூஜைன்னா ரொம்ப நம்ம அது இதுன்னு இல்லை, ஒரு மலர் இட்டு இறைவனுடைய ஒரு விளக்கு முன்பு ஒரு மலர் இட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே என்று பூஜை செய்வது. இப்படி நாம செய்யும் போது இறைவன் நம்ம திருமுன்பு இருப்பதாக நாம் நினைச்சு பண்ணும்போது நம்முடைய மனம் வேற இடங்கள்ல போய் தோசை சாப்பிடலாமா, இட்லி சாப்பிடலாமா, கடைக்கு போலாமா, கார்ல போலாமா, சுத்தி பார்க்க போலாமா, இப்படி போய் அசுத்தத்துல போய் சாராம இறைவன் இங்க இருக்கிறான் நம்ம முன்னாடி, நாம இறைவனிடத்துல வழிபடுவோம்னு அந்த சுத்த பாவனையில அங்க இருக்கு. அப்படி இறைவனை தொடர்ந்து நாம வழிபட வழிபட அந்த பதி பூசை, இறைவனுக்கு நாம பூஜை பண்ண பூசை என்பது இறைவனிடத்துல அன்பு. இப்ப இந்த தோத்திரம் பண்றது, இப்படி நாம பாடங்களை பாடி வழிபடுவது, இதெல்லாம் நாம செய்ய 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 இதனுடைய நிறைவுல நமக்கு பதியோகம் என்பது தானா கைகூடும். யோகம் என்பது இறைவனுடைய நினைவு நம்முடைய சிந்தனையிலிருந்து பிரியாமல் இருப்பதுதான் யோகம். அந்த பதியோகம் நமக்கு தொடர்ந்து இறைவனுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலேயே இருந்து 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 அதை நாம தியானித்து 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 நமக்கு என்ன ஆகும்னா நம்முடைய மதி நம்முடைய அறிவில் இருந்து இறைவனை சிந்திக்க 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 நம்முடைய நம்முடைய அறிவில் இருந்து இருள் விலகும், பாசங்கள்லாம் விலகி போகுது. அப்ப விலகும் போது நமக்கு மெய்ஞானம் உண்டாகி அந்த மெய்ஞானம் உண்டாவதினாலே நமக்கு வந்து இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்குது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த வரவு போக்கற்ற நிலை, பிறப்பு இறப்பு இல்லாத மரணமில்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று இப்படி கிடைக்கும் என்று இதை வந்து முருகப்பெருமான் வள்ளல் பெருமானுக்கு உணர்த்தினாராம். அவருடைய உள்ள என்று அந்த உணர்த்தியதை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றாரு. இதை நாமும்
கடைபிடிக்கிறோம்.
பூசை பூசைன்னா இன்னொன்னு என்னன்னா பூசைன்னா நாம வந்து ஒரு சிலை வைப்பது அதுக்கு அபிஷேகம் பண்றது அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம். திருவிழுக்கு முன்பு தோத்திரம் கடவுள் விளங்குவதாக பாவனை செய்து வள்ளல் பெருமான் பாடி அருட்பாக்களை அருளாளர் பாடி அருட்பாக்களை பாடி இறைவனிடத்தில் அன்பு செய்வது புறமுகமாக அன்பு செய்வதே பூஜை.
நன்றி
ரொம்ப மகிழ்ச்சி.
ஐயா வணக்கம். ஐயா
வணக்கங்க.
சக்திவேல் பேசுறேங்க மன்னார்குடியில இருந்து.
வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி.
உங்களுடைய இன்றைய உரை வந்து ரொம்ப 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 அற்புதமா இருந்துச்சுங்க. ரொம்ப எளிமையா அதே நேரத்துல ரொம்ப ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிங்க.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
ரொம்ப மகிழ்ச்சி.
நீங்க பெரியவர்கள், அதாவது
நான்
எப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து எப்படின்னா இப்ப அப்பா அம்மாக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. சின்ன பசங்க எதனாவது ஒண்ணு காக்கி மூ அப்படின்னு சொன்னா அதை பெரியவர்கள் பாராட்டி எவ்வளவு அழகா என்னுடைய குழந்தை பேசுதுன்னு சொல்லி மகிழ்வாங்க. நான் அப்படிதான் நினைச்சிட்டு பேசுறேன்.
இல்ல இல்ல, நீங்க அவையடக்கமா சொல்றீங்க, அவையடக்கமா சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா நீங்க வந்து நிறைந்த தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஒரு சிறிய தகவல் ஒண்ணு கேட்கலாமே. அதை முதல்ல நீங்க தெய்வ மணிமாலை எடுத்து அறிமுகம் கொடுக்கற போது இந்த வரலாற்று பின்புலத்தை சொன்னீங்க, யாரு முதல்ல பதிப்பிச்சாங்க அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஒரு ஆய்வு உரையாக முதல்ல ஆரம்பிச்சீங்க, அதே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு.
சரி சரி.
அதுல வந்து நம்ம வள்ளலா பெருமானை பின்பற்றுகிற அன்பர்களிடத்து ஒரு சிறிய ஒரு விவாதம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது, அதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த நேரத்துல நினைக்கிறேன்.
சொல்லுங்க.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தெய்வமணி மாலை என்பது வள்ளல் பெருமான் அவர்கள் முதன் முதல்ல பாலர் பருவத்துல பாடியது தெய்வமணி மாலை தான், முத முதல்ல பாடியது தெய்வமணி மாலை தான் அப்படிங்கிற ஒரு தரப்புல தகவல். எனக்கு குறிப்பாக சொல்ல போனா ஊரநடைகள் ஐயா அவர்கள் சொல்லி அதை தான் முதல் பதிகமா வைப்பாங்க அவங்களுடைய பதிப்புல, வரலாற்று பதிப்புல. ஒரு சில அன்பர்கள் இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு கருத்து மோதல் வந்து இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்?
என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் எனக்கு ஒரு அறிவு இருக்கு, படிச்சு நான் செஞ்சிட்ட வரைக்கும் நான் சொல்றேன்.
சொல்லுங்க.
நிச்சயமா வந்து அதாவது ஊரடிகள் பதிப்பிச்ச முறை என்னன்னா, இப்ப ஊரடிகள் அவருடைய வள்ளலாருடைய வாய்மொழி வரலாற்றுல முத முதல்ல வள்ளல் பெருமான் விவரம் தெரிந்த பிறகு கந்தகோட்டத்துல போய் வழிபட்டார்னு இருந்ததுனால ஊரடிகள் என்ன பண்ணிக்கிட்டாரு, கந்தகோட்ட சம்பந்தமாக இருக்கிற பதியும் இது ரெண்டுதான். இன்னொன்னு கந்த சரணப்பட்டு, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, கந்தகோட்டத்துல வழிபட்டதுனால கந்தகோட்ட பதியும் இதுதான் கிடைச்சிருக்கு, அப்ப இதுதான் பாடி இருக்கணும் அப்படிங்கிற அனுமானத்துல அவர் சேர்த்துட்டாரு. ஆனா அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் உரிமை இருக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா, ஆனா எனக்கு தெரிந்த வகையில வள்ளல் பெருமான் கந்தகோட்ட முருகனிடத்திலே பாடி இருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லல, அது உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரத்தின் படி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அந்த முகப்பேட்டிலே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாளையம் முத்து செட்டியார் அவர்களின் அவர்களுடைய வேண்டுகோளின் படின்னு தான் இருக்கு.
சென்னை
சாஸ்திர விளக்க சங்கத்தார் அவங்கதான் இதை பதிப்பிச்சிருக்காங்க வித்யானந்த அச்சுக்கூடத்துல. அதனால எனக்கு தெரிஞ்சு இப்ப எனக்கு எனக்கு கேள்விப்பட்ட இது அச்சுல வராத செய்தி, ஆனா எனக்கு கேள்விப்பட்ட செய்தி என்னன்னா, கந்தகோட்ட திருக்கோயில் விளக்கம் பெற வேண்டும், அது வந்து சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக அருளாளர்களுடைய பாடல் பெற்றால் அந்த கோயில் சிறப்புறும் என்கின்ற அந்த தன்மையை மனத்துல வைத்துக்கிட்டு அவர்கள் வள்ளல் பெருமானை அணுகி இது மாதிரி கந்தகோட்டத்துக்கு பதிகம் வந்து பாடித்தர வேண்டும் என்று கேட்டதாகவும் அதற்கு இணங்க வள்ளல் பெருமான் 31 பாமாலைகளை செய்து கந்தர் சரண பற்றியும் இதையும் செய்து அவர்கள் இந்த தெய்வமணி மாலையை செய்து கொடுத்ததாகவும் அதை அவர்கள் முதல் முதலிலே 1850 முன்பே அவர்கள் ஒழிவிலெடுக்கும் வெளிவருவதற்கு முன்பே அதை பதிப்பித்ததாகவும் இது வரலாற்று பூர்வமான தகவல். இந்த கருத்தை நான் நம்புகிறேன்.
ஒரு முடிவுக்குள்ள அவர் 28 முன்னாடியே தெய்வமணி மாலை ஐயா பாடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ள,
அதாவது ஒழிவிலெடுக்கும் படி வள்ளல் பெருமான் பதிப்பிக்கும் போது அவங்களுக்கு இது 1851
பதிச்சிக்கிறாங்க.
23 பிறந்தாங்க. அப்ப அதுக்கு முன்பே அப்ப கிட்டத்தட்ட 25-26 வயதுலாம் இருக்கு. அப்ப அதுக்கு முன்பே அவங்க அதை பதிப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நாம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த ரெண்டாவது கருத்து வரலாற்று பூர்வமான கருத்து. அந்த என்ன அதுக்கு ஆதாரமும் இருக்கு, முகப்பேட்டிலேயே அவங்க எழுதியிருக்காங்க. இது இவர்கள் வேண்டிக் கொண்டதின் படி
இன்னொரு
தொடர்பு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த சாஸ்திர விளக்க சங்கத்தார் தான் மண்முறை கண்ட வாசகத்தை
பதிப்பிக்கிறாங்க. உண்மை 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 அருமைங்க.
சாஸ்திர விளக்க சங்கத்தார் வந்து வள்ளல் பெருமான் கிட்ட போய் சேக்கிழார் பெரிய புராணத்துல இருக்கிற மண்முறை கண்ட வாசகத்தை உரைநடலை எழுதி கொடுங்கன்னு அவரு அதே இதே பாளையங்கிற ஊரை சேர்ந்த சோமு செட்டியார் தான் போய் கேக்குறாரு. இவரு வந்து முத்து செட்டியார், மேபி அவங்க ரிலேட்டிவா இருக்கலாம் இல்ல
இருக்கலாம் இருக்கலாம்.
அதனால அந்த அனுமானத்தின்படி இப்ப வள்ளல் பெருமான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த மண்முறை கண்ட வாசகம் அவங்க கேட்டுக்கொண்டிருக்கணுங்க வள்ளல் பெருமான் எழுதி கொடுத்தாங்க. அதை போலவே இதையும் செய்திருக்கலாம், அனுமாலையும் செய்திருக்கலாம் என்பது என்ன நான் நம்புறேன். எனக்கு தெரிந்து வந்து நான் வந்து இந்த இரண்டாவது வரலாற்று அடிப்படையிலான செய்தியை நம்புறேன். வள்ளல் பெருமான் பாடி இருக்கலாம், ஆனா இதைத்தான் பாடினாரா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. முதல் பாடலாம்
மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி அற்புதங்க. ரொம்ப தெளிவான வரலாற்று பின்புலத்தோட சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சிறிய வேண்டுகோள்ங்கய்யா, ஒரே வேண்டுகோள்ங்கய்யா, ரொம்ப அற்புதமான உரைகளை சொல்றீங்க. இப்ப இது ஒளி வடிவமா நம்மளுக்கு வந்து ஆடியோல கிடைக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து வள்ளலார் ஸ்பேஸ்ல வந்து நம்மளுடைய பிரசன்னா அவர்கள் அதை வந்து ஒளி ஏற்றம் பண்ணிடுறாங்க, ஆடியோ பதிவேற்றம் பண்ணிடுறாங்க. உங்களுடைய உரைகளை வந்து தயவுசெய்து நூல் வடிவுல கொண்டு வாங்க, நூல் வடிவா கொண்டு வாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு வேண்டுகோளா வைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான உரையாக, ஏற்கனவே பதிவிளக்கம் கேட்டேன், பதிவிளக்கமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்றைய உரை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. நீங்க வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக, ஏன்னா உரைநூலாக இருக்கிற பொழுது அது வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இன்னும் நம்மளுக்கு வந்து பரந்த ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பேர்ல இந்த வேண்டுகோளை வைக்கிறாங்க.
நிச்சயமா நிச்சயமா. இதுல இன்னொரு கருத்துங்க, இப்ப இந்த உரைநூல்கள் வந்து நான் பல உரைகளை வந்து இப்ப அன்பர்களுக்காக சொல்லணும், ஒரு சிலது பல உரைகளை படிக்கிறேன், நானும் ஒரு சிலது சிந்திக்கிறேன். அதனால நான் அப்படி அது செய்யற மாதிரி இருந்தா அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பா தான் அதை நாம செய்யறதா அது இருக்கும். அது பெருமானுடைய திருவருள், உங்களுடைய நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பெருமானுடைய திருவருள் அதுக்கு நிச்சயம் துணை செய்யும், நானும் அதுக்கு உரிய முயற்சி நிச்சயமா செய்யறேன்.
மகிழ்ச்சி. என்னைக்கு உங்கள்ட்ட பேசுறதுல எனக்கு ஒரு புதிய தகவல் வேற கிடைத்தது. தெய்வமணி மாலைக்கு நம்ம ஊரநடைகள் உரை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே நீங்க பேசுவதற்கு முன்னாடி அந்த கிடையாது. துரைசாமி ஐயா பிள்ளையினுடைய உரையதான் பாத்திருக்கேன். ஊரநடைகள் ஐயா பிள்ளை எனக்கு பாக்கல.
ஊரநடைகள் ஐயா வந்து அவருடைய பதிப்பின்படி திருவருட்பா முழுவதற்கும் உரை எழுதுவதற்கு அவர் எழுதிட்டு இருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா அவருடைய பதிப்புல இந்த கந்தர் சரண பத்தும் தெய்வமணி மாலைன்னு முதல் பதிகம் இல்லைங்களா,
பின்புலத்தை
எல்லாம் ரொம்ப அதிகமா சொல்லி சென்னையுடைய வரலாறு கந்தகோட்ட வரலாறுன்னு எல்லாத்தையுமே எழுதி ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு.
ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு
படிக்க
ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பேச நிறைய எனக்கு தெளிவு கிடைச்சது, மகிழ்ச்சி. நன்றி,
நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
வணக்கம்
ஐயா. வணக்கம், புதுச்சேரியிலிருந்து
ஹரிஹரன். வணக்கம் ஹரிஹரன், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. 2.5 மணி நேரம் வந்து சிந்தனை வந்து எங்கேயும் இல்லாம அந்த உரையில ரொம்ப தோய்ந்து இருந்தது, அதுக்கு ரொம்ப நன்றி. இதுல வந்து சில எளிய பாடல்கள் இருந்தாலும் இந்த பதிப்பூஞ்சை அந்த பாடல், அப்புறம் அந்த 3வது பாடல்ல அந்த மயல் என்னும் அந்த அறிவு மனத்துக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் புரியாம வந்தது. இன்னைக்கு எங்களால வந்து அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது, ரொம்ப நன்றி. இந்த ஏற்பாடு செஞ்ச வள்ளலாரும் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி.
ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களுடைய கருத்து பதிவுக்கு ரொம்ப நன்றி. ஹரிஹரன் வணக்கம்.
ஐயா, வேற யாருக்காவது கேள்வி இருக்குங்களா? யாருக்கும் கேள்வி இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா, ஞானவேல் ஐயா, மூணு பேத்துக்கும் ரொம்ப நன்றி. தனலட்சுமி அம்மா வந்து எப்படி இவ்வளவு நல்லா பாடுறாங்கன்றது இன்னைக்குதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஞானவேல் ஐயா பாட்டை கேட்ட உடனே ரொம்ப அருமையா பாட்டார் ஐயா, ரொம்ப அருமையா இருந்துச்சு அவர் பாட்டு. அவரை பாட வச்சதுக்கு உங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.
நன்றி.
அதே மாதிரி சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களோட பணிவான அந்த இதை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்க ஒரு தடவையும். சிறு வயதா இருந்தாலும் இவ்வளவு அனுபவம் அறிவோட எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வரும் வாரங்கள்ல மேன்மேலும் பல விஷயங்கள் இது மாதிரி உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம்.
நன்றிங்க, நிச்சயமா நன்றி. பெருமானுடைய திருவுருவங்க, நிச்சயமா
கண்டிப்பா கண்டிப்பாங்க. சோ வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக உங்க மூணு பேத்துக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
நன்றிங்க, நன்றி நன்றி.
ராஜி அம்மா விண்ணப்பம் வாசிப்பார்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிற்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருப்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரபிசியர் என்றும், எல்லாம் மாணவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும், குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாக பெருங்கருணை கடவுளை, தேவதையை திருவுரு சமூகத்தில் திரும்பினும் தெரியாமையாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திரு செவிவைப்பு தருளை எங்களை ரட்சி தருளல் வேண்டும். எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவதி திருவுரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜிம்மா.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வானஜோதி ஞானஜோதி, வாதஜோதி நாதஜோதி,
ஏம ஜோதி வ்யோம ஜோதி, ஏறு ஜோதி வீர ஜோதி, ஏங்க ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே ஆடல் நீடும் பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழியனை தூக்கி வைத்த கரதளங்கள் வாழியலாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம் வாழி அருட்சோதி, வாழி நடராயன் வாழி சிவஞான வழி, வாழியின் ஆண்டவன் வாழியம் கோனருள் வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என்னாதன் மலர்ப்பதங்கள் வாழி, வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வையமும், சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி இவ்வானமும், சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி மற்றவும் வாழியதே. திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.
நன்றி, நன்றிங்கய்யா,
ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் ஆனந்த பாரதி ஐயா, தனலட்சுமி அம்மா மற்றும் ஞானவேல் ஐயா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.